நான் இங்கே என்னுடைய நண்பர் ஜோசப் போசே அவர்களை கண்டு ஒரு விதமாக அப்படியே ஆச்சரியம் அடைந்தேன். எனவே நான் திரும்பி அவருடைய கரத்தை குலுக்க சற்று நேரம் எடுத்துக் கொண்டேன். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் எபிரேயர் முதலாம் அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. நான் இன்றிரவு ஒரு பாடப்பொருளை எடுக்கும்படியாக ஒரு பாகத்தை, அதாவது 1, 2, 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன்.
Who at sundry times and in divers manners spake in times past and
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
Who being in the brightness of his glory
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். நாம் இப்பொழுது ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நீங்கள் ஏதாவது விண்ணப்பத்தை உடையவராயிருந்து அதை நீங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அந்த உங்களுடைய விண்ணப்பத்திற்கு தேவன், எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசத்தினாலே நாங்கள் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அது அருளப்படும் என்ற இந்த உறுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் எங்களுடைய வாஞ்சைகளையும் எங்களுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் குறைவையெல்லாம் நீர் நிறைவாக்குவதாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். எனவே பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நீர் எங்களுக்கு கற்பித்தது போன்றே நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதாவது எங்களுடைய விண்ணப்பம் இன்றிரவு அதை அருளும்படியான உம்முடைய வாஞ்சையின்படி இருப்பதாக. இந்த சிலாகியங்களை எங்களுக்கு அருளும். கர்த்தாவே, வார்த்தையையும் எல்லா பேச்சாளர்களையும் கேட்போர்களையும் அபிஷேகியும். இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் உள்ளே வந்து வார்த்தையின்படி செய்கிறவராயிருப்பாராக. நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். நாளை காலை முழு சுவிசேஷ வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி கூட்டம் உள்ளதை நான் அறிவேன். வழக்கமாகவே அவர்களுக்கு அங்கு ஒரு கூட்டுக்குழு உள்ளது. நான் அவர்களுடைய காலை சிற்றுண்டி வேலையில் பேசும் சாகியத்தை உடையவனாயிருக்கிறேன். இந்த முறையோ அது ஒரே ஒரு ஸ்தாபனமாய் உள்ளது. அது ஸ்தாபனம் அல்ல, ஆனால் அது நான் சார்ந்துள்ள ஒரே குழுவான கிறிஸ்தவ வர்த்தக புருஷராய் உள்ளது. இப்பொழுது நான் அவர்களுக்காக சர்வதேச அளவில் பேசுகிறேன். இப்பொழுது இன்றிரவு இந்த கூடுகை விருதாவாய் இருக்காது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடத்தில் களைப்புற்று ஒரு களைப்புற்ற கரகரப்பான குரலோடு வந்துள்ளேன். மேலும் சற்று மூக்கடைப்பையும் பெற்றுள்ளேன். நான் உண்மையாகவே நல்ல வறண்டு போயிருக்கிற நியூசார்ந்திருந்து வருகிறேன். நான் இங்கு வந்தபோது இதுவோ உண்மையாகவே நல்ல ஈரப்பசை கொண்டதாய் உள்ளது. எனவே இது முற்றிலும் ஒரு வேறுபாடாய் உள்ளது. நீங்கள் எல்லோரும் இங்கே பெற்றுள்ள எல்லா தண்ணீரையும் நீங்கள் அதை அங்கே எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அதை பாராட்டுவோம். ஆனால் உண்மையாகவே உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே ஒரு ஓமை உள்ளது. அரிசோனாவில் உள்ள எங்களுடைய காரியங்களோ, அதாவது எங்களுடைய மரங்களோ முழுவதும் குத்தும்படியான முட்களை கொண்டதாய் உள்ளன. ஒவ்வொரு காரியமும் முட்களை கொண்டதாய் குத்தும்படியானதாக இருக்கிறது. ஏனென்றால் அது வறட்சியாய் உள்ளது. இப்பொழுது அதே விதமான புதர் இங்கு வளர்ந்திருந்தால் அது அருமையான அழகான இலையை உடையதாயிருக்கும். பாருங்கள், அது தண்ணீரற்றதாய் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் அது குத்தும் தன்மையாகிவிடுகிறது. சபையும் சீவ தண்ணீர் இல்லாமல் ஆகும் போது அது வறண்டு குத்தும் தன்மையை பெற்று ஒவ்வொரு காரியத்திலேயும் குத்துகிறதான நிலையே அடைகிறது. ஆனால் அங்கே ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடும் போது அது இலையை விரிவடைய செய்து அதை மென்மையாய் கனிவாய் இனிமையாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்புடையதாக்குகிறது. ஆகையால் நாம் குத்துகிற தன்மை கொண்டவர்களாய் இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவாராக. அப்பொழுது நாம் வழிப்போக்கரான ஜனங்கள் நம்முடைய மரத்தின் நிழலின் கீழே அமர்ந்து அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதலை கண்டடையும்படியான அருமையான இலைகளாயிருப்போம். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் எடுக்க விரும்பும் பாடப்பொருள் குரல் சரியில்லாத காரணத்தால் நான் என்னால் முடிந்த அளவு இந்த சிறிய ஒலிபெருக்கியை எனக்கு அருகில் எடுத்துக் கொள்கிறேன். நான் இங்கு வாசித்த எபிரேயர் 1:1 ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்தல் என்ற ஒரு பொருளையே நான் எடுத்து பேச விரும்புகிறேன். நான் அதை மீண்டும் திருப்பி கூறுவேனாக. ஏனென்றால் இந்த ஒலி அமைப்புகள் இங்கே மோசமாக இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பிக்கிறார். இப்பொழுதும் பெரும்பாலும் எந்த காரியமும் அதனுடைய விசேஷ குணங்களினாலேயே அடையாளம் காட்டப்படுகின்றன. நான் இங்கு ஒரு சில வேத வாக்கியங்களை ஒரு குறிப்பாக எழுதி வைத்துள்ளேன். எனவே நான் அதை குறிப்பிட்டுக் கூற விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தின் விசேஷ குணமே அது என்னவாய் உள்ளது என்பதை அடையாளம் காட்டுகிறது. இப்பொழுது எல்லா இயற்கையிலுமே மலர்கள் அநேக சமயங்களில் அவைகளினுடைய விசேஷ பண்பினாலே அடையாளம் காட்டப்படுகின்றன. அவைகள் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் ஒரு வகையானது மற்றொன்றைப் போல காணப்பட்டாலும் அந்த மலரின் விசேஷித்த பண்பானது அது என்ன மலராய் உள்ளது என்பதை அடையாளம் காட்டிவிடும். வனஜீவியத்தில் அநேக சமயங்களில் நான் ஒரு வேட்டைக்காரன், நீங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிற விலங்கின் விசேஷ குணாதிசயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் சில சமயங்களில் நிச்சயமாகவே வஞ்சிக்கப்படக்கூடும். உதாரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மேலே தூரத்தில் உள்ள மலையில் உள்ள செம்மறி ஆடுகளைப் போல நான் இந்த இலையுதிர் காலத்தில் யூகான் என்ற இடத்தில் இருந்தேன். அப்பொழுது என்னோடு இருந்த இரு சகோதரர்கள் இப்பொழுது இங்கு இருக்கிறார்கள். நாங்கள் அங்கு வேட்டையாடி கொண்டிருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றால், நீங்கள் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மானையோ பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு மதிப்பு உள்ள வேட்டைக்காரனா இருந்தாலுடைய உங்களால் அந்த வித்தியாசத்தை கூற முடியாது. காரணம், அவைகள் ஒரே விதமான அடிச்சுவடுகளை உண்டுபடுகின்றன. அவைகள் ஓடும் போது அவைகளின் அடிச்சுவடுகள் ஒரே விதமாகவே அமைகின்றன. ஆகையால் ஒரு மலையில் உள்ள செம்மறியாடு தன்னுடைய தலையை மறைத்துக் கொண்டு தூரமாக நிற்பதை நீங்கள் காணும் போது ஏன் நீங்கள் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள மாட்டீர்கள்? அவைகள் கிட்டத்தட்ட ஒரே அளவு கொண்ட முதுகு பகுதியை உடையதாய் உள்ளன. அதற்கு மானுக்கு உள்ளதை போன்றே வெள்ளையாயிருக்கிறது. எனவே அவைகளை கண்டறிந்து கூறுவது மிகவும் கடினமாய் உள்ளது. ஆனால் அதனுடைய கொம்புகள் அவைகளின் கொம்புகளின் மூலம் அதனுடைய குணாதிசயத்தை அடையாளம் காட்டுகின்றன. செம்மறியாடு ஒரு வட்டமாக வளைந்த கொம்பினை உடையதாயிருக்கிறது. ஒரு மானோ கூர்மையாய் நேராய் நீண்டுள்ள கொம்பினை உடையதாயிருக்கிறது. மற்றொரு காரியம், ஒரு மான் இறையுண்ண ஆட்டை போல உயரமாய் செல்லாது. அதன் பின்னர் வெள்ளாடு நடப்பதும் கூட. அதாவது ஒரு வெள்ளாட்டிலும் ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு செம்மறியாடு, அதாவது நீங்கள் மலையின் உயரத்தில் இருக்கும் போது நீங்கள் அவைகளுக்குள் இருக்கிற வித்தியாசத்தை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் இரண்டுமே மலையில் உயரத்தில் தான் வாசம் செய்கின்றன. எனவே நீங்கள் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒரு வெள்ளாடு தான் நடக்கும் போது தள்ளாடுகிறது. ஒரு செம்மறியாடோ நடக்கும் போது தன்னுடைய பாதத்தை இந்த விதமாய் நன்கு பதிய வைத்து நடக்கிறது. அது தன்னுடைய அடிச்சுவட்டை விசேஷ குணாதிசய முறையிலேயே ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்களுடைய வேட்டை மிருகத்தை அது என்ன செய்கிறது என்றும், எப்படி அது செயல்படுகிறது என்றும், அது என்ன புசிக்கிறது என்ற மற்றொரு ஒவ்வொரு காரியத்தின் விசேஷ குணாதிசயத்தை கொண்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது அதனுடைய விசேஷ குணங்களின் மூலமே தன்னை அடையாளம் காட்டுகிறது. நீங்கள் ஒன்றை மிரட்டும் போது அதற்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்க அவைகள் செல்லும் விதத்தை வைத்தே நீங்கள் கூற முடியும். உங்களால் அதை அந்த வித்தியாசமான விலங்குகளின் விசேஷ குணங்களை கொண்டே வித்தியாசப்படுத்தி கூற முடியும். அதன் பின்னர் நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா, நீங்கள் அந்த மஞ்சள் தலை பறவை வகையான பறவைகளை இங்கே உடையவர்களா இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவைகளுக்கான சரியான பெயர் மினுமினுக்கென்று ஒளிவிடும் பறவை என்பதாகும். ஜே பறவை என்பதான ஒரு பறவையும் உண்டு. ஒரு ஜே பறவை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் தலை பறவையின் அளவினையே உடையதாயிருக்கிறது. அந்த இரண்டு பறவைகளும் பறப்பதை நீங்கள் காணும் போது அவைகள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விதமான பறவையை போன்றே இருக்கும். உங்களால் அதன் நிறத்தை காண முடியவில்லை என்றாலும் அப்பொழுது அவைகளை அப்படியே கவனியுங்கள். அப்பொழுது எந்த ஒன்று மஞ்சள் தலை பறவை என்பதை நீங்கள் கூறிவிட முடியும். ஜே பறவையானது ஏறக்குறைய ஒரே நேர்வழியில் பறக்கிறது. ஆனால் மஞ்சள் தலை பறவையோ தன்னுடைய சட்டைகளை அடித்துக் கொண்டே, அதாவது அது தன்னுடைய சட்டைகளை அடிக்கும் போது அது கீழே இறங்கி பின்னர் மேலே சென்று மறுபடியும் கீழே பின்னர் மேலே என்று பறக்கிறது. பாருங்கள், அது தன்னை அந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. அப்பொழுது நீங்கள் அந்த மஞ்சள் நிற தலைப்பறவை பறக்கிற விதத்தை கொண்டு அந்த பறவையின் விசேஷ குணாதிசயத்தை கூறிவிட முடியும். நீங்கள் காடை வெளியே வந்து அது மேலே பறந்து வருகிற விதத்தை கவனிப்பீர்களேயானால், நீங்கள் ஒரு சதுப்பு நிலத்தில் இருந்தால் அப்பொழுது கவனித்து பாருங்கள். அங்கு காடை இருக்கலாம், ஒரு நீள் அளவு கொண்ட அமெரிக்க மரக்கொத்தியும் இருக்கலாம். வேட்டையாடு பொருளாகி நீங்கள் அதை அறிவீர்கள். சிறிய உருவமும் பெரிய அழகும் உள்ள அமெரிக்க மரக்கொத்திகள் மற்றும் சற்று பெரிய உருவமும் சிறிய அழகும் கொண்ட அமெரிக்க மரக்கொத்திகளும் இருக்கின்றன. அவைகள் வெளியே வந்து அவைகள் பறந்து செல்லும் விதத்தின் மூலமே அவைகள் தங்களை அடையாளம் காட்டுகின்றன. அவைகள் எந்த விதமான பறவைகளாக இருக்கின்றன என்பதை அவைகள் பறக்கின்ற தங்களுடைய குணாதிசயத்தை கொண்டு அடையாளம் காட்டுகின்றன. ஆகையால் நீங்கள் அவைகளை குறித்து கேள்விப்பட்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் அது என்னவா இருந்தது என்று அது புறப்பட்டு சென்ற விதத்தை வைத்து, அதாவது அது என்ன என்பதை அதனுடைய பறக்கும் விசேஷ குணாதிசயத்தின் மூலமே அப்படியே சொல்லிவிட முடியும். ஒரு மனிதனையும் ஒரு ஸ்திரீயையும் போல அவர்கள் இருவருமே மானிடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ வித்தியாசமான விசேஷ குணாதிசயத்தை ஒரு மனிதனிடத்தில் உடையவளாக இருக்கிறாள். நான் இங்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னர் சாலமோனையும் ராஜஸ்திரியை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தேன். சாலமோனை காண வந்த அந்த பகுத்தறிதலின் வரத்தை காண வந்த அந்த தென்தேசத்து ராஜஸ்திரியின் பேரில் உங்களுக்கு இங்கு என்னுடைய சிறிய செய்தியை பிரசிக்க எனக்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் இங்கு அண்மையில் அதை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் சாலமோனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட புதிர்களில் ஒன்று என்னவெனில், இந்த ராஜஸ்திரி ஒரு ஸ்திரியை எடுத்து இல்லை பெண்ணை சரியாக கூறினால் ஸ்திரீகளை மனிதனை போன்று ஆடையணிய செய்து நிறுத்தினாள் என்று குறிப்பிட்டிருந்தது. அதுவோ அந்த நாளில் அதிகமானதாக இருந்தது. ஆனால் அது இப்பொழுதோ நிச்சயமாகவே இன்றைக்கு காலத்துக்கொத்த புது பாணியில் அமைந்ததாய் உள்ளது. அது தவறு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ஸ்திரீ அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது. ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனின் உடையை தரிப்பது அருவறுப்பானதாய் உள்ளது. மாறாத தேவன் அதை கூறினார். ஆகையால் அதுவே உண்மையானதாய் உள்ளது. ஆகவே சாலமோன் அவர்களை உன்னிப்பாக கவனித்து அவன் அவர்களை நடக்க செய்து அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வைத்து உடனடியாக அந்த ஸ்திரீ என்பதை கூறினார் என்று நாம் கண்டறியும். பாருங்கள், அந்த ஸ்திரீ விசேஷ குணத்தினால் அவள் தன்னை கையாண்ட விதத்தினை கொண்டு அவள் புருஷனா இல்லாமல் ஸ்திரீயா இருந்தாள் என்று அவனால் கூற முடிந்தது. ஆகையால் பெரும்பாலும் அந்த விதமாகவே எந்த காரியமும் அதனுடைய விசேஷ குணங்களை கொண்டதாய் உள்ளது. ஜனங்களில் அநேக இடதுகை பழக்கமுடையவர்கள் மற்றும் வலதுகை பழக்கமுடையவர்களுமாய் இருப்பது போன்றே ஆகும். அவர்கள் தங்களை கையாளும் விதத்தின் விசேஷ குணங்களை பொறுத்ததாய் உள்ளது. அப்பொழுது அவர்கள் தங்களை நடத்திக் கொள்ளும் விதத்தின் மூலமாக அவர்கள் எப்பொழுதும் வலது கையோ அல்லது இடது கையோ நீட்டும் விதத்தைக் கொண்டே அவர் வலதுகை பழக்கமுடையவரா அல்லது இடதுகை பழக்கமுடையவரா என்பதை உங்களால் கூறிவிட முடியும். நினைவிருக்கட்டும், இயேசு அதை போன்ற ஒரு காரியத்தை உடையவராய் இருந்தார். கிட்டத்தட்ட இரண்டு கரங்களுமே அவைகள் ஒரே விதமாக இருக்கும். அவைகள் ஒரே விதமான கட்டை விரல் அச்சுக்களையும் கைரேகளையும் ஐந்து விரல்களையும் அதாவது சிறிய ஆள்காட்டு விரல் போன்றவற்றை உடையதாக இருக்கின்றன. வலதுகையை போலவே இடதுகையும் ஒரே விதமான விரல்களையும் அதே விதமாக சாதாரணமாகவும் ஒரே அளவை உடையதாகவும் சரியாக அதே விதமாகவும் உள்ளது. அவைகளுக்குள் இருக்கிற ஒரே வித்தியாசம் ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது. அந்த ஒரே வித்தியாசத்தை மாத்திரமே உங்களால் கூற முடியும். ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது. ஆகையால் அப்பொழுது அதில் இயேசு கூறினார், நான் இங்கே ஒரு சிறு முக்கியமான விஷயத்தை கூற உள்ளேன். இயேசு மத்தேயு 24 ஆவிகளின் விசேஷ குணங்கள் இந்த கடைசி நாட்களில் சற்று ஒரே விதமாக இருக்கும். எனவே அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிக்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று கூறினார். பாருங்கள், அவைகள் அப்படியே இருக்கும். நீங்கள் உங்களுடைய கரத்தை எடுத்து அதை அப்படியே உயர்த்தி பிடியுங்கள். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பாருங்கள், அவைகளில் ஒன்று மற்றொன்றைப் போலவே ஒவ்வொரு விதத்திலும் காணப்படுகிறது. ஆனால் அவைகளில் ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது. அந்த விதமாகவே கடைசி நாளில் ஆவிகள் இருக்கின்றன. அவைகள் சற்று ஒரே விதமாக இருக்கின்றன. ஆனால் அவைகளை அடையாளம் காட்டுகிற விசேஷ குணங்களை அவைகள் உடையவராயிருக்கின்றன. ஒன்று சரியானதாயும் மற்றொன்று தவறானதாயும் உள்ளது. அதை அதனுடைய விசேஷ குணத்தினாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய ஆவியை அதனுடைய விசேஷ குணத்தினாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். புரிகிறதா? தேவனுடைய ஆவி மற்றும் சபையினுடைய ஆவி, சபை ஆவி ஒன்று உண்டு. சபை ஆவியை போன்றில்லாத முற்றிலுமானதான ஒரு தேவனுடைய ஆவியும் உண்டு. ஒரு ஸ்தாபன ஆவியும் உண்டு. ஒரு தேசிய ஆவியும் உண்டு. ஒரு தேசத்தின் ஆவியும் உண்டு. ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் நான் செல்லும் போது, நீங்கள் அங்கே உள்ளே செல்லும் போது, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆவியை கண்டறியலாம். நான் பின்லாந்திற்கு சென்றேன், அருமையான ஜனங்கள். ஆனால் அங்கே ஒரு பின்லாந்தின் ஆவி இருந்தது. நான் ஜெர்மானிக்கு செல்கிற போது அங்கு ஒரு ஜெர்மானி ஆவி உள்ளது. இங்கே அண்மையில் நான் மனைவியோடு சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் அப்பொழுது இந்தியானாவில் வசித்து வந்தோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சிறு சிறப்பங்காடிக்கு சென்று கொண்டிருந்தோம். நான் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். எனவே நாங்கள் சில ஆகாரத்தை வாங்க செல்ல வேண்டியதாயிருந்தது. அங்கேயே நாங்கள் என்னுடைய சாலையில் சென்று கொண்டிருந்த போது அது கோடைகாலமாயிருந்தது. நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்மணி சரியாக முழுமையாக உடை உடுத்திருந்ததை நாங்கள் கண்டோம். அது மிகவும் வினோதமாயிருந்தது. எனக்கோ அது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது. அப்பொழுது நான் அங்கே நோக்கிப்பார், அது வினோதமாய் காணப்படுகிறது. அந்த ஸ்திரீ முழுமையாக சரியாக ஆடை அணிந்திருக்கிறாளே என்றேன். மற்றவர்களோ அந்த ஸ்திரீயை போன்று ஆடை அணிந்து கொண்டிருக்கவில்லை. அப்பொழுதோ அவள் கூறினதற்கு நான், அது அமெரிக்காவியாய் உள்ளது. பார், அமெரிக்காவின் ஆவி என்றேன். இப்பொழுது அமெரிக்காவின் ஆவி, இது ஒரு கிறிஸ்தவ தேசமாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தேசத்தின் ஆவி கிறிஸ்தவனாய் இருக்கவில்லை. இது ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படலாம், ஆனால் அது குணாதிசயத்தில் அதிலிருந்து 1,000,000 மைல்கள் தூரத்தில் உள்ளது. ஆகையால் இந்த ஸ்திரீ, அதாவது நான் கூறினேன், அதாவது என் மனைவியோ, நாம் அமெரிக்கர்கள் அல்லவா என்று கூறினாள். அதற்கு நான், இல்லை, நாம் இங்கே வசிக்கிறோம். இது நம்முடைய தேசமாய் உள்ளது. நாம் இதில் தங்கியிருக்கிறோம். நாம் இதை நேசிக்கிறோம். இது உலகத்திலேயே மிகச்சிறந்த தேசமாய் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நாம் அமெரிக்கர்கள் அல்ல என்று கூறினேன். மேலும் நாம் உன்னதத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானது கீழே இறங்கி வந்தது. நாம் ஒரு ராஜ்யத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். அது இந்த உலகத்துக்குரியதல்ல என்றேன். நானோ தொடர்ந்து, அந்த காரணத்தினால் தான் நம்முடைய சகோதரிகள் ஒழுங்கான முழுமையான ஆடைகளை அணிந்து நீளமான தலைமுடியினை உடையவர்களாக இருந்து முகவப்பனை அலங்காரங்களை செய்கிறதில்லை. புரிகிறதா? அவர்களுடைய விசேஷ குணங்கள் அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றும் உன்னதத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதையும் அடையாளம் காட்டுகின்றன. ஆகையால் நாம் ஒரு ராஜ்யத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறோம். தம்முடைய ராஜ்யத்துக்கு தம்முடைய பிரஜைகளை ஏற்றுக்கொள்ள வரப்போகும் ஒரு ராஜாவையே நாம் நாடி சென்று கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய விசேஷ குணங்களினால் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். அதாவது அவர்களுடைய பொக்கிஷங்கள் இந்த பூமிக்குரியதோ அல்லது இந்த தேசத்துக்குரியதோ அல்ல, அது மகிமையில் உள்ள உன்னதத்துக்குரியதாய் உள்ளது. ஆகையால் அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றே அவர்கள் சரியாக ஏற்றபடி அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். ஏதாவது ஒரு இரவு உங்களுக்கு அதை குறித்து பிரசங்கிக்க போதிய குரல் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் நானோ இப்பொழுது பேசும் காரியத்தை விட்டுவிடுகிறேன். இப்பொழுது அதனுடைய விசேஷ குணங்களினால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுது. நாம் இங்கே இஸ்ரவேலரின் காலத்தில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வந்த ஒரு நல்ல மாதிரியை கண்டறிகிறோம். தேவன் அவருடைய வாக்குத்தத்தின்படியே அவர்களை அழைத்திருந்தார். அவர் ஆபிரகாம் இடத்தில் அவருடைய சந்ததியார் இந்த அந்நிய தேசத்தில் 400 வருடங்களாக இருப்பார்கள் என்றும், அதன் பின்னர் அவர் ஒரு மகத்தான வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது அவர்களோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற தேசத்துக்கு செல்வார்கள் என்றும் கூறினார். அதன் பின்னர் வாக்குத்தத்தின் நேரம் நெருங்கின போது அவர்களுக்கு மத்தியில் மகத்தான ஊழியத்தை உடையவராய் இருந்த யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான். தேவனோ மோசே என்று பெயரிடப்பட்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அந்த மனிதன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவர் ஒரு மகத்தான புத்தி சாதுரியமான அறிவாற்றலுள்ள மனிதராக இருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவனால் எகிப்தியர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்க முடிந்தது. அவனோ விடுதலைக்கான சரியான முறைப்படியான பொருத்தமான மனிதனைப் போல காணப்பட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் விடுதலை என்று அழைப்பதற்கும் தேவன் விடுதலை என்று அழைப்பதற்கும் சில வித்தியாசம் உள்ளன. இப்பொழுது இந்த மனிதன் தன்னுடைய எல்லா நெறிமுறைகளோடும் இருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கவே அவன் பிறந்திருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்தில் தன்னுடைய எல்லா கல்வி அறிவோடும் ஏறக்குறைய அவன் அறிந்திருந்த எல்லாவற்றோடும் அந்த பணியை செய்ய அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். அவன் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும், அதாவது அவன் தன்னுடைய இளங்கலை பட்டத்தையும் தன்னுடைய தத்துவ பட்டங்களையும் மற்றும் LLD போன்ற பட்டங்களையும் உடையவனாயிருந்தான். அவன் இஸ்ரவேலரை விடுவிக்க புறப்பட்டு சென்றபோது ஒரு முழு தோல்வியை அடைந்தான். இப்பொழுது கவனியுங்கள், அவன் பார்வோனாகும்படி எகிப்தில் உள்ள சிங்காசனத்தின் மேல் தன் அதிகாரத்தை உடையவனாயிருந்தது போன்று காணப்பட்டது. அதாவது அவன் பார்வோனான பிறகு இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்திருக்க முடியும். ஏனென்றால் அவன் வரிசைப்படி அடுத்து சிங்காசனத்திற்கானவனாயிருந்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது அந்த விதமாக அதை செய்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதில் தேவனுடைய விசேஷ குணாதிசயம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட மாட்டார். அவர் அவர்களை விடுவிப்பதாக கூறினார். அவர் ஒரு வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை விடுவிக்க மனதாயிருந்தாரே என்று பலத்த சேனையைக் கொண்டு மோசையினால் அல்ல, ஆனால் ஒரு வல்லமையுள்ள கரத்தினால் விடுவிக்கவிருந்தார். இந்த தீர்க்கதரிசியோ ஓடிப்போய் வராந்திரத்தில் 40 வருடங்களாக இருந்தார் என்று நாம் கண்டறிகிறோம். அவருக்கு முறையான கல்வி பயிற்சி அளிக்க பார்வோனுக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது. அவரிடத்தில் இருந்து அதை எடுத்து போட தேவனுக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது. ஆகையால் ஒரு நாள் அவன் வராந்திரத்தின் பின்புறத்தில் ஒரு எரிகிற முச்செடியில் தேவராகிய கர்த்தரை ஒரு முச்செடியில் இருந்த ஒரு அக்கிரிஸ்தம்ப ரூபத்தில் சந்தித்தான். அவன் தன்னுடைய பாதரட்சிகளை கடைசி போட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டான். ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்த இடம் பரிசுத்த பூமியாயிருந்தது. இப்பொழுது இந்த அருமையான பண்பட்ட படித்த மனிதனாய் இருந்து வந்த அவனை பாருங்கள். மேலும் அவன் தேவனை சந்தித்த பிறகு அவனுடைய விசேஷ குணங்களின் மாற்றத்தை கவனியுங்கள். சில சமயங்களில் தேவன் ஒரு எளிமையான விதத்தில் மாம்ச பிரகாரமான வழியின் சிந்தனைக்கு அப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான வழியில் காரியங்களை செய்கிறார். முழு தோல்வி அடைந்திருந்த ஒரு மனிதனை கவனியுங்கள். முழு எகிப்திய சேனையோடும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவரை சுற்றியிருந்த ஒவ்வொரு காரியத்தோடும் அவனுடைய எல்லா கல்வியறிவோடும் 40 வயதிலே தன்னுடைய முதன்மை ஸ்தானத்தில் இருந்தான். இதோ அவன் 80 வயதான அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மனைவி அவனுடைய இடுப்பில் தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒரு கோவேறு கழுதியின் மேல் தன்னுடைய கால்களை இரு பக்கமும் போட்டுக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்க அவன் எகிப்தை கைப்பற்ற தன்னுடைய கையில் ஒரு கோலோடு சென்று கொண்டிருக்கிறார். நீங்களோ ஒரு கேலிக்கிடமான காட்சி குறித்து பேசுகிறீர்களே, ஆனால் அது தேவனுடைய விசேஷ குணங்களையே காண்பித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் ஒரு மனிதரை அவர் உடையவராக இருந்தார். அவ்வளவுதான். அதை குறித்த காரியம் என்னவெனில், எகிப்திலே ஒரு சேனையே தோல்வி கண்டிருக்க அங்கு ஒரு மனிதன் படையெடுத்து செல்வதை கூட கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஆனால் என்னவா இருந்தது? அவனுடைய விசேஷ குணாதிசயம், அவனுடைய தந்திரோபாயங்கள் மாற்றப்பட்டிருந்தன. அவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றும் கர்த்தருடைய நாமத்தில் போய் கொண்டிருந்தான். அதை குறித்த காரியம் என்னவா இருந்தது என்றால், அவன் கைப்பற்றினான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வல்லமையில் போய்க் கொண்டிருந்தான். தன்னுடைய பாதையில் இஸ்ரவேலரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்தி செல்கையில் அவன் தன்னுடைய சகோதரனோடு, தன்னுடைய ஸ்தாபன சகோதரனான மோவாபோடு தொடர்பு கொள்ள வந்தான். இப்பொழுது மோவாப் எந்த விதத்திலும் அங்கே அஞ்ஞானிகளாய் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் லோத்துடைய குமார்த்திகளுடைய பிள்ளைகளாய் இருந்தனர். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவனாயிருந்த மோவாப் அங்கு உருவாகி இருந்தான். இப்பொழுது அங்கே இந்த இரண்டு தேசங்களிலும் வேறுபாடு உள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டிருந்த கூட்டமோ கிட்டத்தட்ட சிதறடிக்கப்பட்டு போக எந்த தேசமும் இல்லாமல், எந்த நிர்வாகிகளும் இல்லாமல், அல்லது எந்த ராஜாவும் இல்லாமல், அல்லது வேறெந்த காரியமும் இல்லாமல், அல்லது அவர்களுக்கு மத்தியில் எந்த பிரமுகர்களும் இல்லாமல், அப்படியே ஒரு கூட்ட ஜனம் தங்களுடைய பாதையில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இங்கோ அவர்கள் மோவாப் தேசத்தினுடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. அது சரியாக வாக்குத்தத்தின் பாதையில் இருந்தது. மோவாபும் கூட யெகோவாவில் விசுவாசிகளாய் இருந்தனர். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவராய் இருந்தனர். இஸ்ரவேலரும் ஒரு தீர்க்கதரிசி உடையவராய் இருந்தனர். அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகளை உடையவராய் இருந்தனர்.
And I noticed they come to the place.
இப்பொழுது கவனியுங்கள், மற்ற தேசத்திலிருந்து சபிக்கும்படி வந்து கொண்டிருந்த ஸ்தாபனமாக்கப்பட்ட தேசத்தின் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு இஸ்ரவேலர் வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு அலைந்து திரியும் கூட்டமாக, தங்கும்படியான குறிப்பிட்ட ஸ்தலம் இல்லாததா இருந்தது. ஆகையால் அவர்கள் வந்து அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளையும்
கவனித்தனர்.
அது அடிப்படையாக பேசும்படி வரும்போது அவை இரண்டுமே சரியாயிருந்தன. காரணம் கவனியுங்கள், பிலேயாம் அந்த பேராயர் அவர்களிடத்தில், இப்பொழுது நீங்கள் எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டுங்கள் என்று கூறியிருந்தார். ஏழு என்ற எண் தேவனுடைய பரிபூர்ணமாய் ஏழு சபை காலங்களையும் சிருஷ்டிப்பின் ஏழு நாட்கள் போன்றவற்றை குறிப்பதாயும் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், ஏழு தேவன் ஏழில் பரிபூர்ணப்படுகிறார். ஏழு பலிபீடங்கள், ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையை வைத்தார். இப்பொழுது அதே விதமான பலிபீடத்தையே இஸ்ரவேலரும் தங்களுடைய பாளையத்தில் உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் இஸ்ரவேலரிடத்தில் காணப்பட்ட அதே மாதிரியான பலிபீடத்தோடு இங்கிருந்தனர். அதே பலி, ஒரு காளை மற்றும் ஒரு காளை, ஒரு தீர்க்கதரிசி மற்றும் ஒரு தீர்க்கதரிசி, இரண்டு தேசங்களிலும் வேறுபாடு இருந்தனர். நாம் ஒரு மிக பரிபூர்ணமான மாதிரியின் நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதற்குள்ளாக சில நேரம் இருந்தால் நலமாயிருக்குமே. நாம் ஒத்த சம்பவங்களை கண்டறிய வேண்டும் என்று தேவன் இதை ஓமையில் செய்கிறார். இப்பொழுது பிலேயாமும் கூட ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு செம்மறியாட்டுக்கடா வைக்கும்படி கேட்டிருந்தார். அது மேசியாவின் வருகையில் உள்ள அவனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறதா இருந்தது. ஒரு செம்மறியாட்டுக்கடா, ஒரு ஆண் செம்மறியாடு. அவர்கள் அதே பலியை இஸ்ரவேலில் உடையவர்களாயிருந்தனர். கீழே இஸ்ரவேலின் முகாம் இருந்தது, இங்கே மேலே மோவாப் இருந்தனர். அடிப்படையில் அவர்கள் இருவரும் சரியாக இருந்தனர். ஆனால் அடிப்படை உபதேசத்தில் சரியாக இருந்தனர் என்பதை கவனியுங்கள். ஆனால் இஸ்ரவேலருடைய பாளையத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியோ தேவனுடைய விசேஷ குணங்களை உடையவனாயிருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையோடு, அந்த காலத்துக்கான தேவனுடைய வாக்குத்தத்தோடு தரித்திருந்தான். ஏனென்றால் அவன் வாக்குத்தத்து மண்டப்பட்ட தேசத்திற்கு செல்லும் ஒரு பாதையில் இருந்தான். புரிகிறதா? இப்பொழுது அடிப்படையான பாகத்தை பொறுத்தமட்டில் பிலேயாமும் பாலாக்கும் மோசே இருந்ததைப் போல அடையாளமாக இருக்க முடிந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், மோசே சரியான தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்து அடிப்படையான பாகங்களை மாத்திரம் உடையவனாயிராமல் தேவனுடைய அடையாளத்தையும் உடையவனாயிருந்தான். பாருங்கள், அவர் அந்த காலத்திற்காக சரியாக வாக்களிக்கப்பட்டிருந்த கடமையின் பாதையில் இருந்தார். நோவாவின் காலத்திற்கானதில் அல்லாமல் அப்பொழுது இருந்த காலத்திற்கான வாக்குத்தமான பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு செல்வேன் என்பதை உடையவனாயிருந்தான். அவர்களோ தங்களுடைய வழியில் இருந்தனர். இஸ்ரவேலர் தங்களுடைய தீர்க்கதரிசியோடு, மோசேயோடு, அந்த காலத்தின் செய்தியோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டனர். தேவன் மோசேவுக்குள் விசேஷ குணங்களில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். ஒரு அக்கிரிஸ்தம்பம் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவரும் கூட பாவ நிவர்த்திய கிரியையில் உடையவனாயிருந்தான். அதை குறித்து பேசாமல் அதை கிரியையில் உடையவனாயிருந்தான். எதிர்காலத்தில் என்னவா இருக்கும் என்று இல்லாமல் இப்பொழுது என்னவென்பதை
உடையவனாயிருந்தானே.
கவனியுங்கள், அவன் ஜனங்களின் சுகவீனத்திற்கும் யாதிக்குமாக உயர்த்தப்பட்டிருந்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை உடையவனாயிருந்தான். ஆகையால் மோசே தெய்வீக சுகமனத்திலே பயிற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் பாவ நிவர்த்தியை உடையவனாயிருந்தான். வெண்கல சர்வம் தேவன் பாளையத்தில் இருந்ததை அடையாளப்படுத்த சிறங்களோ அந்த வெண்கல சர்வத்தை நோக்கி பார்த்து சுகமடைந்து கொண்டிருந்தனர். அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையும் கூட அவன் உடையவனாயிருந்தான். அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருந்தனர் என்றும், சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கொண்டிருக்க அவர்களுக்கு மத்தியில் ஜீவ தண்ணீரை தொடர்ந்து வைத்திருக்கும்படியான தேவனையே அது அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தது. அது ஒரு மாதிரியாயிருந்தது. வனாந்திரத்தில் இருந்த அந்த அடிக்கப்பட்ட கண்மலையானது அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாயிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் வாக்குத்தத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அதுவே தேவனுடைய விசேஷ குணாதிசயத்தை காண்பிக்கும்படியான மற்றொரு அடையாளமாயிருந்தது. இந்த மோவாபியரோ அடிப்படையில் எவ்வளவுதான் வார்த்தையோடு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மோசே அடிப்படை காரியத்தோடு கூட அடையாளத்தையும் அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய விசேஷ குணாதிசயத்தையும் உடையவனாயிருந்தான். தேவன் தம்மையே அடையாளம் காண்பித்தார். இரண்டு தீர்க்கதரிசிகள், அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகள், அவர்கள் இருவருமே அடிப்படைவாதிகளாக இருந்தனர். ஆனால் தேவன் மோசேயில் தம்முடைய விசேஷ குணங்களை அடையாளம் காண்பித்தார். ஏனென்றால் அவன் தேவனுடைய விசேஷ குணங்களை அவரோடு உடையவனாயிருந்தான். இப்பொழுது மீண்டும் தேவனுடைய விசேஷ குணங்கள் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்டவர்களாக உள்ளன. ஏனென்றால் அவர் இயற்கைக்கு மேம்பட்டவராக இருக்கிறார். தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவராக இருக்கிறார். அது எப்பொழுதுமே நவீன நாளின் போக்கின் சிந்தனைக்கு வழக்கத்திற்கு மாறானதாகவே உள்ளது. நீங்கள் அதை அறிவீர்கள். தேவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு காலத்திலும் கடந்து சென்றுள்ள மத சம்பந்தமான குழுக்களுக்கான முறைமையை நிலைகுலைய செய்துள்ளார். ஒரு நபரோ அல்லது ஒரு ஜனக்குழுவினரோ ஒரு செய்தியின் பேரில் தங்களை ஒன்று சேர்த்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டு பின்னர் அவர்கள் மறித்து செயலற்று போன பிறகு மீண்டும் ஒருமுறை கூட உயிர்ப்பிக்கப்பட்டதில்லை. எந்த சரித்திரத்திலுமே அவ்வாறு இல்லை. லூத்தரன்கள், பிரஸ்பிடேரியன்கள், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்தேக்கள் போன்றவர்கள் அதை ஸ்தாபன குழுக்களாக்கிக் கொள்ளப் போகும் போது அவர்கள் ஒருபோதும் மீண்டும் எடுமினதே இல்லை. தேவனோ தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார். கவனியுங்கள், அவர் நினைத்து பார்க்கும் விதத்திற்கு மிகவும் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார். பாருங்கள், நாமோ ஒரு செல்லும் திசையிலிருந்து விலகிச் செல்கிறோம். நாம் அதை இந்த விதமாக விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற தம்முடைய வார்த்தையோடு வந்து அவர் தம்மை இந்த வார்த்தையில் அடையாளம் காட்டுகிறார். இந்த குழு அதற்கு செல்ல முடியாது, ஏனென்றால் அது அதில் விசுவாசம் கொள்கிறதில்லை. பாருங்கள், அது அதிலிருந்து அதனை துண்டித்துக் கொண்டது. யோசேப்பை போல அவன் ஒரு தாவீதின் குமாரனாய் இருந்தான், ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். மரியாளின் கணவனாகிய யோசேப்பு அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்து வேதாகமத்தை தொடர்ந்து வேத தோல் சுருள்களை வாசித்துக் கொண்டிருந்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் மேசியா வருவதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். வேதம் என்ன சம்பவப்பதாக கூறியிருந்ததோ அதை அவர் அறிந்திருந்திருக்க வேண்டும். ஏசாயா ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்றான். இப்பொழுது அவன் மரியாள் என்ற இந்த வாலிப பெண்ணோடு சென்று கொண்டிருந்தான். அநேகமாக அவளுக்கு 18 வயது இருந்திருக்கலாம். யோசேப்போ அநேகமாக சற்று வயதில் மூத்தவனாய் இருந்திருப்பான். அதன் பின்னர் அவர்கள் விவாகம் செய்வதற்கென நிச்சயிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது அவள் தாயா இருப்பதை தெரிவிக்கிறாள். இப்பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதோ யோசேப்புக்கு ஒரு விதமாக கடினமானதாயிருந்தது. காபிரியேலின் சந்திப்பை மரியாள் அவரிடத்தில் கூறினாள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய குணாதிசயமோ அந்த விதமாக அவனை வழிநடத்திக் கொண்டிருந்தபடியால் அவன் அதை சந்தேகித்தான் என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது அவர்கள் விவாகம் செய்வதற்கு முன்னர் அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டாள். வேதத்திலோ அதற்குரிய தண்டனை மரணமாய் கல்லறிந்து கொல்லப்படுவதாயிருக்கிறது. ஒரு விவாகம் ஆகாத ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்தாள், அவள் கல்லறியப்பட வேண்டியவளாயிருந்தாள். இஸ்ரவேலிலே விபச்சாரமே இல்லாதிருந்தது, அது நீக்கப்பட்டிருந்தது. எனவே நாம் விவாகமத்தில் அதை கண்டறிகிறோம். அதுவே அதை சொல்லுகிறது. இப்பொழுது மரியாள் தான் செய்திருந்த செயலுக்கு ஒரு கேடகமாகவே யோசேப்பை பயன்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்ததைப் போல காணப்பட்டாள் என்று நாம் கண்டறிகிறோம். காரணம், அவர்கள் மனம் புரிய முன்னே அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டாளானால் அப்பொழுது அவள் கல்லறியப்பட வேண்டும். எனவே அவளுக்காக ஒரு கேடகமாக நிற்கக்கூடிய யாரோ ஒருவர் இப்பொழுது அவளுக்கு வேண்டியதாயிருந்தது. அவள் முழுமையாகவே அந்த விதமாகத்தான் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள் என்பதை போன்றே அது காணப்பட்டது. ஆனால் யோசேப்பு அவளுடைய பெரிதான அழகான கண்களுக்குள் நோக்கி பார்க்க அவளோ, யோசேப்பே, காபிரியேல் என்னிடத்தில் பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டாகும், அது தேவனாய் உள்ளது, அவர்தான் தேவனுடைய குமார் என்று அழைக்கப்பட போகிறார் என்று கூறினான் என்று கூறியிருப்பாள். யோசேப்பு அவரதை விசுவாசிக்க விரும்பினார். ஆனால் அதுவோ மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாயிருந்தது. அது இதற்கு முன்பு ஒருபோதும் சம்பவித்திராததாயிருந்தது. அது அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் உள்ளது. அதாவது எந்த காரியத்தின் அசாதாரணத்தையும் நாம் ஏதோ ஒரு வழியில் ஜனங்கள் காணும்படி புரிந்து கொள்ள செய்தால் நலமாயிருக்கும். அது வார்த்தையினால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுமானால் அப்பொழுது அதனுடைய விசேஷ குணங்கள் அது என்னவென்பதை நிரூபிக்கின்றன. அது தேவன் செய்கையில் இருப்பதாகும். யோசேப்பு இதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை குறித்து உத்தமமாக இருந்தான். அவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். ஆனால் அவன் அதை செய்வதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தில் காணப்பட்டார். அவர் ஏன் ஒரு சொப்பனத்தில் காணப்பட்டார் என்று நீங்கள் எப்போதாவது வியப்பட்டதுண்டா? அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இல்லாதிருந்தனர். அவர்களுடைய சொப்பனமோ மிகவும் எளிமையானதாக இருந்தது. அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவைப்படவில்லை. அப்பொழுது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஒரு மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது, அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவியால் உண்டானது என்று கூறினார். பாருங்கள், அப்பொழுது அதுவே அதை தீர்த்து வைத்தது. பாருங்கள், அவர் இரண்டாம் தரமான நிலையான ஒரு சொப்பனத்தில் அவரிடத்திற்கு வந்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது இது கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்பதாய் உள்ளது என்று அந்த வார்த்தையை அடையாளம் காட்ட அங்கே எந்த தீர்க்கதரிசியும் இல்லாதிருந்தனர். புரிகிறதா? ஆகையால் அவர் ஒரு சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டார். ஏனென்றால் அவன் உத்தமனும் நீதிமானும் ஒரு நல்ல மனிதனுமாயிருந்தான். எந்த நல்ல மனிதனும் அந்த காலத்திற்கான தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது ஏதோ ஒரு வழியில் அந்த மனிதனுக்கு அந்த காலத்திற்கான அவருடைய செய்களை அடையாளம் காட்ட தேவன் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆனால் அதுவோ மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எப்பொழுதுமே இந்த வழக்கத்திற்கு மாறானவைகளும் அக்காலத்திற்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி தோன்றுகின்றன. இப்பொழுது சில ஜனங்கள் போய் இது வழக்கத்திற்கு மாறானது, அது தேவனாய் உள்ளது, இது வழக்கத்திற்கு மாறானதாய் உள்ளது என்று கூறலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது வார்த்தையினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். வார்த்தை தேவனாய் உள்ளது, புரிகிறதா? அதன் பின்னர் இந்த அடையாளத்தின் விசேஷ குணாதிசயம் அது யாராய் உள்ளது என்று அடையாளம் காட்டுகிறது. ஏனென்றால் தேவன் இது சம்பவிக்கும் என்று கூறியுள்ளபடியால் அது சம்பவிக்கிறது, புரிகிறதா? அதனுடைய விசேஷ குணம் என்னவெனில், தேவனுடைய வார்த்தையானது என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் விசேஷ குணத்தின் மூலம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுதலாய் உள்ளது. அவர் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை ஊற்றுவதாக கூறினார். அவர் அதை செய்தார். அதனுடைய விசேஷ குணங்கள் அது தேவனாய் இருந்தது என்றும் அவருடைய வார்த்தை வாக்களித்தது என்றும் அடையாளம் காட்டினர். பாருங்கள், அது எப்பொழுதுமே அதனை அடையாளம் காட்டுகிறது. இப்பொழுது எப்பொழுதுமே வார்த்தை ஒரு காரியத்தை தவறு என்று கூறும்போது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையானது அந்த தவறான வார்த்தையை திருத்துகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது நோவாவின் காலத்தில் தேவன் வானத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வரப்போவதாக இருந்தார் என்ற அந்த விஞ்ஞான காலத்தை திருத்தினது. அது மோசேயாய் இருந்தது. பாருங்கள், அவர்கள் யாவரும் எகிப்தில் குடியிருந்த போது அது திருத்தினது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அடையாளம் கண்டுகொள்ளப்பட வரவேண்டியதாக இருந்தது. சத்திய வார்த்தையே பிழையை திருத்துகிறது. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கட்டும். நாம் இங்கு சற்று ஆழமாக செல்லலாம். நான் கற்பிக்கப்பட்ட செய்தியையோ அல்லது கோட்பாட்டையோ பிரசங்கிக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் உங்களை ஒரு காரியம் கேட்கட்டும். இயேசு வார்த்தையா இருந்தார், நாம் அதை அறிவோம். வேதம் அதை கூறினது. பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று உரைத்துள்ளது. அவர் இன்னும் வார்த்தையா இருக்கிறார். அதன் பின்னர் அவரால் அவருடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடிந்த போது அது வார்த்தையா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் அவர் செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை கூறியிருந்தது. அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பிறந்திருந்த போது கிட்டத்தட்ட 12 வயதாக இருந்த போது அவர் கூடார பண்டிகைக்கு சென்றார். அவர்கள் அங்கே பஸ்காவுக்கு சென்றிருந்தனர். அவர்கள் 3 பிரயாணமாக சென்றிருந்தனர். அப்பொழுது அவர்கள் திரும்பி வரும் வழியில் அவர் தங்களுடைய ஜனங்களுக்குள்ளே இருப்பார் என்று எண்ணினர். சரியாக கூறினால் அவ்வாறு யூகித்துக் கொண்டனர். நாம் அதிலிருந்து ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடும். அதுவே இன்றைக்கு மிக அதிகமாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெசிடேரியன், லூத்தரன், கத்தோலிக்கர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், நீங்களும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெஸ்லி ஒரு பெரிய எழுப்புதல் உடையவராக இருந்தார் என்றும், லூத்தர் ஒரு பெரிய எழுப்புதல் உடையவராக இருந்தார் என்றும், அல்லது பெந்தேகோஸ்தே ஒரு பெரிய எழுப்புதலை உடையவராக இருந்தார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவர் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் மனதால் நினைக்கும் போது சில சமயங்களில் அவர் அங்கே இருப்பதில்லை. அவர்கள் அவரை கண்டுபிடிக்க சென்றார்கள். அவர்கள் அவரை எங்கே கண்டுபிடித்தனர்? அவர்கள் அவரை எங்கே விட்டிருந்தனர்? எருசலேமிலே. அவர்கள் அவரை கண்டுபிடித்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு சிறு பையனாய், 12 வயதுடைய பையனாய் இருந்தார். அநேகமாக அவருடைய தாய் அவருக்கு கற்பித்திருந்ததை காட்டிலும் வேற எந்த பள்ளிக்கும் அவர் ஒருபோதும் சென்றதே கிடையாது. இங்கே அவர் ஆலயத்தில் இருந்து கொண்டு அந்த ஆசாரியர்களோடு தேவனுடைய வார்த்தையை குறித்து தர்க்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் இந்த பிள்ளையின் ஞானத்தை குறித்து ஆச்சரியம் அடைந்தனர். ஏன் அவர் வார்த்தையாயிருந்தார்? இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது மரியாதை தேவனுடைய தாய் என்று அழைக்கிற கத்தோலிக்க ஜனங்களாகி உங்களை அவமரியாதை செய்வதற்காக அல்ல. ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிறு பிழையை காண்பிக்கட்டும். சபையானது மரியாதையின் மேல் கட்டப்பட்டிருந்தால் என்ன சம்பவித்திருக்கும் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது அவளோ வந்து, ஓ, உன்னுடைய தகப்பரும் நானும் உன்னை கண்ணீரோடு தேய்ந்தோம் என்று கூறினாள். அந்த கூற்றை கவனியுங்கள். அவள் அப்பொழுது தன்னுடைய சொந்த சாட்சிக்கு எதிராக தீர்ப்பளிக்க செய்துவிட்டாள். அவள், உன்னுடைய தகப்பனும் நானும் உன்னை கண்ணீரோடு தேடினோம் என்றாள். அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர், என் பிதாவுக்கு எடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறதா என்றார். வார்த்தை பிழையை திருத்துகிறதை கவனியுங்கள். அங்கே அந்த ஆசாரியர்களுக்கு முன்பாக அவள் தன்னுடைய சாட்சியை பாடாக்கிவிட்டார். அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்திருந்தாள் என்று கூறினாள். இங்கோ அவள் யோசேப்பு அவருடைய தகப்பன் என்று கூறிவிட்டாள். அப்பொழுது அந்த வார்த்தை உடனே அதை பற்றி பிடித்ததை பார்த்தீர்களா? அவர் வார்த்தையாயிருந்தார். இப்பொழுது 12 வயதுடைய ஒரு பையன் அதை செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் அந்த காலத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தார். ஆகையால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தேவனுடைய விசேஷ குணம் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவர் பிழைகளை திருத்தினார். அவர்களோ, ஏன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள் என்று கூறினார்கள். பார்த்தீர்களா? அப்பொழுது அவரோ, நீங்கள் மோசேயினுடைய சீஷர்களாக இருந்தால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறார், மோசே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பு பண்ணுவார் என்றார். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்களே என்றார். பாருங்கள், வார்த்தை எப்பொழுதுமே அந்த நாளின் பிழையை திருத்துகிறது. ஆனால் ஜனங்களோ அதை விசுவாசிக்க விரும்புகிறதில்லை. அவர்கள் அதே விதமாகவே நினைத்திருக்கின்றனர். ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த தாயை திருத்தினார். அவருடைய தாய் தவறாயிருந்தாள். ஏனென்றால் அவளுக்குள் ஒரு குழந்தை பரிசுத்தாவினால் உண்டானது என்று அவள் ஏற்கனவே கூறியிருந்தார். இங்கேயோ அவள் தன்னுடைய சாட்சியை திருப்பி யோசேப்பாவுடைய தகப்பன் இயேசுவின் தகப்பனா இருந்தார் என்று கூறிவிட்டாள். அவர் யோசேப்பின் குமாரனா இருந்திருந்தார். அவர் தன்னுடைய தகப்பனுடைய வேலையை உடையவராய் இருந்திருந்தார். அவர் தச்சு கடையில் இருந்திருப்பார். ஆனால் அவரோ தன்னுடைய பிதாவினுடைய வேலையாக அங்கே தேவாலயத்தில் இருந்து அந்த ஸ்தாபனங்களை கழிந்து கொண்டிருந்தார். புரிகிறதா? அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்த வகையில் இருந்தார். வெறுமனே அப்பொழுது ஒரு 12 வயது சிறு பையனாக இருந்தார். என் பிதாவுக்கு அடுத்தவர்களை நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா என்றார். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் தம்முடைய சோதனையில் இருந்த போது அங்கே அவருடைய விசேஷ குணம் அவர் தேவனாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளம் காட்டினது. ஏனென்றால் அவர் வார்த்தையோடு தரித்திருந்தார். புரிகிறதா? சாத்தான் எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு இதுவும் கூட எழுதியிருக்கிறது என்று கூறி வார்த்தையோடு தரித்திருந்தார். நாம் தேவன் பூர்வ காலங்களில் என்று இங்கே வாசிக்கிறோம். தேவன் பூர்வ காலங்களில், அதாவது பண்டைய காலங்களில், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பல வழிகளில் தம்மை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்கள் மூலம் அடையாளம் காண்பித்தார். அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாக இருந்தது. அவர் காரியங்களை முன்னறிவித்த போது அது சம்பவித்தது. இப்பொழுது அது அவருடைய அடையாளத்தின் அவருடைய விசேஷ குணாதிசயமாக இருந்தது. அதாவது தேவன் அவனோடு இருந்தார். அதன் பின்னர் அது அந்த நாளுக்கான வார்த்தையை வியாக்கியானிக்க உரிமைகளை அவனுக்கு அளிக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வருகிறது. அதாவது அவர் முன்னறிவிப்பதே தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாகும். வேதமோ ஒருவன் கூறினது நிறைவேறினால் அப்பொழுது நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள். ஆனால் அவன் கூறினது நிறைவேறவில்லை என்றால் அவனை நம்ப வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் என்னுடைய வார்த்தை அவனுக்குள் இல்லை, ஆனால் அது நிறைவேறினால் அப்பொழுது என்னுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது என்று உழைத்துள்ளது. அதுவே அவனுடைய அடையாளம். அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாய் உள்ளது. இப்பொழுது தேவன் பூர்வ காலங்களில் அந்த விதமாகத்தான் அவர் தன்னுடைய அடையாளத்தின் விசேஷ குணங்களின் மூலம் தம்மை மனிதனுக்கு காண்பித்தார். ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடாக பேசுவதன் மூலம் காண்பித்தார். இப்பொழுது வேதம் தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றினார் என்று கூறுகிறது. நாம் பேதுருவின் இரண்டாம் நிருபத்திலும் கூட முழு தேவனுடைய வார்த்தையும் அவர்களால் எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். பண்டைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வேதாகமத்தை எழுதினர். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். வார்த்தை அவர்களிடத்திற்கு வந்தது. அவர்கள் அதை எழுதினர். ஆவியின் ஏவுதலினால் அதை எழுதி வைத்தனர். முதலாவது அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். அதன் பின்னரே அவர்கள் ஆவியின் ஏவுதலினால் வார்த்தையை எழுதினர். அவர்கள் தெய்வீக வெளிப்பாட்டின் வியாச்சாரத்தை உடையவர்களாக இருந்தனர். ஏனென்றால் அது தேவன் மனிதனுக்குள் இருந்ததா இருந்தது. இப்பொழுது அந்த விதமாகவே அவர் தம்முடைய அடையாளத்தின் விசேஷ குணங்களில் தம்மை காண்பித்தார். அவர்களுடைய தரிசனங்கள் உபகாரப்படுத்தப்பட்டிருந்தன. தேவனுடைய விசேஷ குணம் அவர்களுக்குள் இருந்தது. சினங்களுக்கு அவரை தெரியப்படுத்துவதாக இருந்தது. இப்பொழுது அந்த ஒரே விதமாகவே அவர் கிறிஸ்துக்குள் இருந்தார். ஒரு தீர்க்கதரிசி வெறுமன ஒரு சிறு புள்ளியாக இருந்தார். கிறிஸ்துவோ தேவரின் பரிபூர்ணமாக இருந்தார். தேவன் கிறிஸ்துக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு உப்புரவாக்கிக் கொண்டார். அவருடைய விசேஷ குணங்கள் அவரை அவர் என்னவா இருந்தார் என்பதை அடையாளம் காட்டின. அதனாலே அவர் நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள். நான் என்னுடைய பிதாவின் விசேஷ குணத்தை உடையவராக இருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்காதீர்கள். என்னுடைய உரிமை கோரிக்கைகளையும் விசுவாசிக்காதீர்கள். நான் எனக்குள் என் பிதாவின் விசேஷ குணத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் அப்பொழுது ஒருபோதும் என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். இப்பொழுது அவருடைய விசேஷ குணங்கள் ஒருபோதும் மாறுகிறதில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி அதனுடைய சுவாபத்தை மாற்ற முடியாது போல, அல்லது எந்த காரியமும் அதனுடைய குணங்களை மாற்ற முடியாது போலவே தேவன் தம்முடைய விசேஷ குணத்தை மாற்ற முடியாது. காரணம் அதுவோ அதனுடைய மூல முதலானதாய் உள்ள வரைக்கும் அது மூல முதலானதாகவே உள்ளது. நீங்கள் எந்த காரியத்தையாவது மாற்றினால் அப்பொழுது நீங்கள் அதை அதனுடைய மூல முதலானதிலிருந்து மாற்றிவிடுகின்றீர்கள். அது நீங்கள் ஒரு பந்தியை எடுத்து அதை கழுவி அதற்கு ஸ்திரீகள் செய்வது போல அதனுடைய ரகங்களின் மேல் வண்ணம் தீட்டி அதற்கு உதட்டு சாயமிட்டு ஒரு அருமையான ஆடையை அதற்கு கொடுத்தாலும் அந்த பெண் பன்றியை அவிழ்த்து விட்டால் அது நேராக சேற்றுக்குள் சென்று புரளும், மீண்டும் புரளும் என்பது போலவே ஆகும். ஏன்? அது ஒரு பன்றியாய் உள்ளது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களால் அதை மாற்ற முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி அதை செய்யாது. அது அந்த சேற்றுக்குள் கூட செல்லாது. அதற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுவே அதனுடைய விசேஷ குணங்களாகும். புரிகிறதா? நீங்கள் அதற்கு அதே விதமான ஆடைகளை உடுத்தலாம், ஆனால் அது நிச்சயம் அவ்வாறு செய்யாது. அது நிச்சயம் அவ்வாறு செல்லாது. வெளிப்புறம் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை, அது உட்புறத்திலேயே உள்ளது. இப்பொழுது தேவன் எல்லா ஜீவன்களுக்கும் தோற்றுவாயா இருந்து வருகிறார். இதை புரிந்து கொள்ள தவற வேண்டாம். நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்து புரிந்து கொள்ளும்படி எனக்குள்ள எல்லாவற்றோடும் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா நண்பர்களே? அது உங்களுடைய நன்மையாய் உள்ளது, அது உங்களுடைய பட்சமாகவே உள்ளது. புரிகிறதா? நான் வெறுமன காணப்பட வேண்டும் என்று இங்கு வரவில்லை. செல்வதற்கு வேறு இடம் இல்லாததால் நான் இங்கு வரவில்லை. நான் இங்கு வரும்படி உணர்ந்தபடியால் நான் இங்கு வந்துள்ளேன். கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிற இந்த ஊழியம் இங்கே ஜனங்களுக்கு மத்தியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். தேவன் இப்படி உண்மையாகவே என்னவா இருக்கிறார் என்று கண்டு உங்களை புரிந்து கொள்ளும்படி செய்யவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் தம்முடைய வாக்குப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருக்கிறார். அவர் வாக்களித்த விசேஷ குணத்தினால் தம்மை அடையாளம் காட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட விசேஷ குணாதிசயம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் எழும்பும், அது வார்த்தையில் உள்ளது. அதன் பின்னர் எழும்ப வேண்டிய இந்த நபரின் விசேஷ குணாதிசயம் அது அந்த நபரில் உள்ளது என்பதை அடையாளம் காட்டுகிறது. அந்த காரணத்தினால் தான் இயேசு அவ்வாறு அவர் இருக்க வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அதை கண்டிருக்க வேண்டும். அவர்கள் குருடராய் இருந்ததில் வியப்பொன்றுமில்லை. காரியமோ, அவர் அநேக அற்புதங்களை செய்திருந்த போதிலும் அவர்களோ அப்பொழுதும் விசுவாசிக்க முடியாமல் போயிற்றென்றே கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஏசாயா அவர்கள் கண்களிலிருந்து காண முடியாமலும் காதுகளிலிருந்து கேட்க முடியாமலும் இருக்கிறார்கள் என்றான். பார்த்தீர்களா? ஒவ்வொரு காலத்திலுமே, அவருடைய காலத்தில் மாத்திரமல்ல, ஆனால் ஒவ்வொரு காலத்திலுமே எப்படியாய் தேவன் பூர்வ காலங்களில் தங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருளம் பற்றின போதிலும் அவர்களால் அப்பொழுதும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இப்பொழுது அவருடைய விசேஷ குணங்கள் ஒருபோதும் தவறி போகிறதில்லை. அது எப்பொழுதுமே மாறாதாய் உள்ளது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவருடைய விசேஷ குணம், தேவனுடைய விசேஷ குணம் தவறி போக முடியாது. அது தவறி போனால் அப்பொழுது தேவன் தவறி விடுகிறார். வேதமோ எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. ஆகையால் அவர் மாறாத தேவராய் இருக்கிறார். அவர் ஆதியில் எந்த விதமான குணாதிசயத்தை உடையவராய் இருந்தாரோ அவர் இன்னும் அதே விசேஷ குணாதிசயத்தையே உடையவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் கிரியை செய்தது போலவே, எந்த நேரத்திலும் அவர் செய்த எந்த காரியத்தையும் போல அவர் ஒவ்வொரு முறையும் அதை அந்த விதமாகவே செய்கிறார். அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது அவருடைய விசேஷ குணாதிசயம் மாறியுள்ளது என்பதாகும். பாருங்கள், அப்பொழுது அவருடைய விசேஷ குணாதிசயங்கள் அது தேவனுடையதல்லாத ஏதோ ஒரு காரியமாக இருந்தது என்பதை காட்சிப்படுத்தும். புரிகிறதா? பவுல் கூறினது போல, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால், இப்பொழுது எக்காலமானது பின்வாங்கும் சத்தத்தை முழங்க வேண்டியிருந்தால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பின்வாங்குவது, எக்காலம் தாக்கும்படி துரித்தால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதாவது தாக்குதலே. ஆனால் எக்காலம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையாகும். அது தேவனை அடையாளம் காட்டுகிறது. அது மேலே போ, அமரு, பின்வாங்கு, கரங்களை குவித்திரில் என்றாலும் அது என்னவாயிருந்தாலும் சரி, அது தேவனுடைய எக்கால சத்தமாய் உள்ளது. விளங்காத சத்தம் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிற போது யாரோ ஒருவர் ஓ அது மற்றொரு நாளுக்குரியதாக இருந்தது என்று கூறுகிறார். அப்பொழுது இங்கே ஒரு விளங்காத சத்தம் உள்ளது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது இல்லை. இயேசுவோ, நான் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் உயிரோடு எடுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். அங்கேயோ எந்த விளங்காத சத்தமும் இல்லை. சமாரிய ஸ்திரியோ, மேசியா வருவார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது அவர் செய்தது போன்ற காரியங்களை அவர் எங்களுக்கு சொல்லுவார் என்றார். அதற்கு அவரோ, நானே அவர் என்றார். அங்கே எந்த விளங்காத சத்தமும் இல்லை, நானே அவர். ஆமென். அவர்கள் எங்கள் பிதாக்கள் மனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்தார்களே என்றார். அவர், ஆனால் நானே வாரத்தில் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பமாக இருக்கிறேன் என்றார். எந்த விளங்காத சத்தமும் இல்லை, நானே ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஜீவ விருட்சம் இல்லை. அதை குறித்து எந்த விளங்காத சத்தமும் இல்லை, நிச்சயமாகவே இல்லை. அதை குறித்து எந்த விளங்காத சத்தமும் இல்லை. அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிச்சயமுடையவராக இருந்தார். வேதம் விளங்காத சத்தத்தை அளிக்கிறதில்லை. அது அதனுடைய சத்தத்தில் தேவனுடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. இயேசு பரிசுத்த யோவான் 10:37 நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நான் அந்த என் பிதாவின் விசேஷ குணத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள். அவைகள் ஒன்றாயிருக்கின்றன. அவைகள் எனக்குள் அவருடைய விசேஷ குணாதிசயத்தை, அவருடைய விசேஷ குணங்களை அடையாளம் காட்டுகின்றன என்றார். காரணம், பிதா வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனுடைய விசேஷ குணாதிசயம் அந்த காலத்திற்கான அவருடைய வாக்குத்தத்தினால் காட்சிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது அவர் மோசேயின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் அது கிரியை செய்திருந்திருக்காது. மோசே அவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் அதுவும் கிரியை செய்திருந்திருக்காது. அவர் நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் அது கிரியை செய்திருந்திருக்காது. அல்லது நோவா அவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, நோவா நாளுக்கான காரியங்களை தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். அவனுடைய விசேஷ குணமும் அவன் என்ன செய்திருந்தார் என்பதும் தேவனுடைய வார்த்தையோடு அவனை அடையாளம் காட்டியது. மோசேவும் அதே காரியத்தை செய்தான். இங்கே இயேசு வந்தபோது அந்த காலத்துக்காக வாக்களிக்கப்பட்டிருந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனாயிருக்கிற வார்த்தையின் விசேஷ குணத்தினால் அடையாளம் காட்டப்பட்டது. ஆமேன். சாதாரண ஜனங்களின் மேல் இந்த கடைசி நாட்களில் உள்ள பரிசுத்தாவியின் பொழிவு தேவனுடைய விசேஷ குணத்தை ஜனங்களோடு அடையாளம் காட்டியுள்ளது. அவர் அதை வாக்குப்படினார், அது வார்த்தையாய் உள்ளது. அவர் அதை செய்வதாக கூறினார், அதை யாரும் திரும்ப எடுத்துக் கொள்ள முடியாது. அவர் அதை செய்வதாக கூறினார். ஆகையால் அவர் வாக்களித்திருக்கிற இந்த எல்லா காரியங்களையும் அதைத்தான் அவர் செய்கிறார். அதுவே அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. ஆமையா, அதை விசுவாசிக்காதீர்கள். என்னுடைய விசேஷ குணம் தேவனுடையதா இல்லை என்றால் என்னுடைய உரிமை கோரிக்கைகளை விசுவாசிக்காதீர்கள்.
And John 14:12, he that believeth on me,
இப்பொழுது யோவான் 14:12 அவர் என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய அடையாளத்தை என்னுடைய விசேஷ குணத்தை உடையவராய் இருக்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று கூறினதை கவனியுங்கள். அதுவே அவருக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது, அவருடைய விசேஷ குணங்களை காட்சிக்குரியதாக்குகிறது. ஆமென். எனக்கு தொண்டை கரகரப்பா இருந்தாலும் நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைகிறேன். ஆமையா, ஓ என்ன பாருங்கள், அதை குறித்து எந்த தவறும் இல்லையே. அவருடைய ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். பாருங்கள், அதுவே அந்த விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. அவரோ என்னுடைய விசேஷ குணம் என்னை தேவன் அவருக்குள் இருப்பதை அடையாளம் காட்டவில்லை என்றால் அப்பொழுது அவன் அவரை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று அதே காரியத்தை கூறினார். இப்பொழுது அவர் அதில் அடையாளம் காட்டப்படுவார் என்றும் கூட அவர் கூறினார். ஆகையால் அது அவரை அடையாளம் காட்டவில்லை என்றால் அப்பொழுது அவர் என்ன கூறுகிறானோ அது அவன் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்து தம்மை அடையாளம் காட்டவில்லை என்றால் கிறிஸ்துவின் விசேஷ குணமே நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்பதையும் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்பதையும் அடையாளம் காட்டுகிறது. ஆகையால் அவர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று நாம் கூறி எப்படி அந்த வேதாகமத்தின் எந்த வார்த்தையையும் மறுதளிக்க முடியும்? பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து தேவன் உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது. அது ஒவ்வொரு வாக்குதத்தையும் ஒரு ஆமேன் என்பதனால் வலியுறுத்தி கூறும். வேதமோ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறும் போது அதற்கு தேவனுடைய ஆவி ஆமேன் என்றே கூறும். புரிகிறதா? அவைகளில் ஒன்றும் இல்லை, அது மற்றொரு காலத்திற்கானதாக இருந்தது. அது சீஷர்களுக்கானதாய் மாத்திரமே இருந்தது என்று கூறுகிறதில்லை. நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் உலகமெங்கும் விசுவாசிக்கிறவனை இந்த அடையாளங்கள் பின்தொடரட்டும். அதே காரியம் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற விசேஷ குணமே அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. அதையே எபிரேயர் ஒன்று ஒன்று கூறுகிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் அவர் பூர்வ காலங்களில் அடையாளம் காட்டிய அதே விசேஷ குணத்தினால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் தம்முடைய வழியை ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. பண்டைய வேதாகமத்தில் ஒரு சொப்பனக்காரன் ஒரு சொப்பனத்தை காணும் போது அந்த சொப்பனம் சரியா இல்லையா என்று கண்டறிய தேசத்திலே எந்த தீர்க்கதரிசியும் இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை கண்டறிய மற்றொரு முறையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அந்த சிறப்பியல்பை ஏற்றுக்கொண்டு யார் சொப்பனம் கண்டிருந்தாலும் அவனை ஆலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அங்கே பிரதான ஆசாரியராக இருந்த ஆரோனின் மார்பதக்கம் ஆசரிப்பு கூடார நிலைக்காலின் மேல் தொங்கும். அப்பொழுது இந்த சொப்பனக்காரன் இந்த சொப்பனத்தை கூறுவார். அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் அது எவ்வளவு உண்மையாக தென்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஊரின் துணி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கற்களின் மேல் வேத வாசகர்கள் எவருமே அறிவர். ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி பிரகாசிக்காதிருந்தால் அப்பொழுது அது எவ்வளவு உண்மையாக தென்பட்டாலும் நாம் கவலைப்படுகிறதில்லை, அது உண்மை இல்லாதாயிருந்தது. தேவனுடைய வழக்கத்துக்கு மாறான தன்மை, தேவனுடைய விசேஷத்த குணம், அவர் தம்மை செய்தியின் பேரில் அடையாளம் காட்டினார் என்று காண்பிக்கும்படியாக இயற்கைக்கு மேம்பட்டதில் அவருடைய விசேஷ குணங்களை காட்சிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆமேன். நான் அதே காரியத்தை என்றும் கூறுகிறேன். பண்டைய ஊரின் தும்மி போய்விட்டது. ஆனால் வார்த்தையோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்குதத்தின் நேரத்தையும் தேவனுடைய விசேஷ குணத்தையும் அடையாளம் காட்டுகிற காரியமாய் இன்னமும் உள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்குதத்தின் நேரத்தினால் அடையாளம் காட்டப்படுகிற தேவனுடைய விசேஷ குணங்கள் உண்டு. அது அவர் இருந்ததை போன்றே அதே தேவராக்குகிறது. பூர்வ காலங்களில் பாருங்கள், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றினார். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் அடங்கி வந்தது. அது முதல் பரலோக ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. கவனியுங்கள், ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் அப்பொழுது செய்த அதே காரியத்தை அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் திருவிழம் பற்றினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அதே காரியத்தை செய்து பிதாக்களிடத்தில் பேசினது போல தம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் ஜனங்களிடத்தில் திருவிழம் பற்றினார். மரித்தோரில் இருந்து அவரை எழுப்பியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். காரியங்களையோ நமக்கு முன்னறிவித்தார். அவர் இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறவராய் இருக்கிறார் என்று தம்மை அடையாளம் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பற்றினார். வேதமானது இடையில் புகுந்து மாற்றப்பட முடியாது, அது முற்றிலும் உண்மையே. நான் முன்னமே கூறியுள்ளது போல இந்த வார்த்தையை வியாக்கியானிக்க தேவருக்கு எவருமே தேவையில்லை. அவரே தம்முடைய சொந்த வார்த்தையை அவர் எந்த காரியத்தையும் அவர் கூறும் போது அது சம்பவிக்கிறது. அதுவே வியாச்சாரமாய் உள்ளது. புரிகிறதா? அவருக்கு எவருமே நல்லது நான் இந்த விதமாக பொருள்படுகிறது என்று நம்புகிறேன் என்று கூற வேண்டியதில்லை. தேவரதை தம்முடைய சொந்த வியாக்கியானத்தினால் அடையாளம் காட்டுகிறார். அவருடைய அந்த நாளுக்கான வாக்குத்தமாய் இருந்தால் நலமாய் இருக்குமே. நாம் லூத்தரின் வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. நாம் வெஸ்லியின் வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. நாம் அவர்கள் எவருடைய வெளிச்சத்திலுமே ஜீவிக்க முடியாது. நாம் இந்நாளுக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டும். மோசே எகிப்திற்கு சென்றிருந்து நாம் ஒரு பெரிய பழையை கட்டப் போகிறோம், நாம் இந்த தேசத்தில் இருந்து மிதந்து செல்லப் போகிறோம், நைல் நதியில் தண்ணீர் உயரப்போகிறது என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்பொழுது அவர்கள் வேதாகம தோல்சுருளில் தேடி பார்த்திருப்பார்கள். அதை குறித்து வாக்குத்தம் அங்கு இல்லையே, அது உண்மை. ஆனால் இதை பாருங்கள், அவன் தன்னை தேவனுடைய தீர்க்கதரிசியாக அடையாளம் காட்டினான். ஏனென்றால் அவன் கூறினது நிறைவேறியது. அப்பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாய் இருந்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பார்வோன் ஈட்டிகளை உடையவனாய் இருந்தான், ஆனால் மோசேயோ வார்த்தையுடையவனாய் இருந்தான். ஆகையால் அவர்கள் சமுத்திர தண்டை வந்தபோது எல்லா ஈட்டிகளும் சமுத்திரத்திற்கு கீழாக சென்றன. அப்பொழுது மோசே இஸ்ரவேலரை சமுத்திரத்தின் குறுக்கே உலர்ந்த தரையில் அடித்துச் சென்றான். ஏனென்றால் அவன் வார்த்தையுடையவனாய் இருந்தான், அவன் அந்த வேளையின் வார்த்தையாயிருந்தான். மோசே அந்த வேளைக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தான். எலியா அந்த வேளைக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தான். கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயும் அவர் உண்டுபடின வாக்குத்தத்தங்களுமாயிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். அவர் இந்த காரியங்களை வாக்குப்படினார். அது என்ன? அவர் எல்லா காலங்களிலும் செய்தது போல அது தேவனுடைய விசேஷ குணம், தம்முடைய வார்த்தையை காட்சிப்படுத்துகிறதாகும். மல்கியா 4 அவர், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அந்த நாள் வருகிறதற்கு முன்னே அவன் பிதாக்களின் விசுவாசத்தை மீண்டும் பிள்ளைகளுக்கு திரும்ப அளிப்பான் என்றார். அவர் அதை வாக்குப்படினார். இயேசு பரிசுத்த லூக்கா 17 அதிகாரத்தில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது, அதாவது சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் அவர்ணமே இருக்கும் என்றார். வெளிப்பாடு வெளிப்படும் அந்நாட்களில் உலகமோ சோதோமை போல இருக்கும். அது என்னவா இருக்கும்? அந்த வேதவாக்கியத்தின் விசேஷ பண்பு நிறைவேற்றப்படுகிறது. தேவன் தம்முடைய விசேஷ குணத்தினால், அவர் எப்பொழுதும் கொண்டுள்ள விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காட்டுகிறார். அவரால் அதை விட்டுவிட முடியாது. கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரனூடாக அடையாளம் காட்டினார். எப்படியாய் தேவன் இவைகளை எப்பொழுதும் செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ஒருபோதும் தம்முடைய வழியை மாற்றுகிறதில்லை. இந்த 3 புருஷரும் ஆபிரகாமிடத்தில் பேசினர். நாம் அங்கே சோதோமி நாட்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த ஒரு மனிதனாயிருந்தார். அவன் அவருடைய வாக்குத்தத்தின்படி தேவனை ஏற்றுக்கொண்டான். சாராள் அவருடைய மனைவியோ 65 வயதாயிருந்தாள். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் 75 வயதாயிருந்தான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அவர் கூறினார். ஆபிரகாம் சாராளின் மூலமாகவே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வான். இதுவோ சற்று முட்டாள்தனமாய் தென்படலாம், ஆனால் அவள் சிறு குழந்தைக்குரிய காலுறைகளையும் ஊசிகளையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தம் செய்ததை நான் யோசித்து பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களோ இந்த குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போவதாயிருந்தனர். முதல் 28 நாட்களுக்கு பிறகு ஏன் ஆபிரகாம் சாராளிடத்தில் அன்பே நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருக்க வேண்டும். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லை என்று இருப்பார். அப்பொழுதோ அவன் தேவனுக்கு மகிமை, நாம் அதை எவ்வாறாயினும் பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்று இருப்பான். அதற்கு அவளோ உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டிருப்பாள். அப்பொழுது அவனோ தேவன் அவனமாய் கூறினார் என்றிருப்பான். அதன் பின்னர் ஒரு வருடம் கடந்து விட்டது. அப்பொழுது அவன் அன்பே நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருப்பான். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லையே என்று இருப்பாள். அப்பொழுது அவன் நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்ளப் போகிறோம், தேவன் அவர்ணமாய் கூறினார் என்று இருப்பான். அதன் பின்னர் 5 வருடங்கள் கடந்து விட்டன. அப்பொழுது அவன் அன்பே நீ இப்பொழுது எப்படி உணர்கிறாய் என்று இருப்பான். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லையே என்று இருப்பாள். அப்பொழுதும் அவன் நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்ளப் போகிறோம், தேவன் அவர்ணமாய் கூறினார் என்று இருப்பான். அது என்னவா இருந்தது? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை உடையவனாக இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனை போன்றே செயல்பட்டான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை பற்றியிருந்தான். 25 வருடங்கள் கடந்துவிட்டிருந்தன. குழந்தையின் காலுறைகளோ மஞ்சள் நிறமாக மாறிவிட்டிருந்தன. ஆனால் அவள் அவர்களை அப்பொழுதும் அப்படியே வைத்திருந்தாள். இப்பொழுது அவன் வயோதிகனாய் கூணனாய் குடிந்து போய்விட்டான். அவன் ஒரு பயங்கரமான வயோதிக தோற்றத்தில் இருந்தான். சாராளுடைய கர்ப்பமும் மறித்து போயிருந்தது. அவன் மலட்டுத்தன்மை கொண்டிருந்தான். அவர்கள் என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள்? அவனுடைய பாவனை விசுவாச நண்பர்களோ அவனிடத்தில் ஆபிரகாமே ஜாதிகளின் தகப்பனே நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருப்பார்கள். அப்பொழுது அவனோ பரவாயில்லை, தேவனுக்கு மகிமை, நான் அருமையாக உணர்கிறேன், நாங்கள் எப்படி வந்த குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்று கூறியிருப்பான். காரணம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் அணிவதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு லட்சியமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமே, அதுவே ஒரு விசுவாச விசேஷ குணமாய் உள்ளது. உங்களை குறித்து என்ன புரிகிறதா? ஆபிரகாமின் பிள்ளைகளான நம்மை குறித்து என்ன? ஒரு வாக்குத்தத்தின் காரணமாக நாம் தேவனுடைய வார்த்தையோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோமா? நாம் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறோம் என்று நம்முடைய விசேஷ குணாதிசயம் நம்மை அடையாளம் காட்டுகிறதா? இல்லை என்றால் நீங்கள் அவிசுவாசமாக இப்படியும் அப்படியும் பேசி தட்டு தடுமாறி அதை குறித்து சந்தேகப்படுகிறீர்களா? அப்படியானால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல, நாம் விசுவாசிப்பதாக பாவனை செய்கிறோம். ஆனால் நாமோ அந்த வாக்குத்தத்துக்கு உண்மையாக இருக்கும் போது, சரியாக அதற்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போது அதனோடு தரித்திருப்போம். ஆபிரகாம் அதை செய்தான். ஒரு நாள் அவன் மூன்று புருஷர் நடந்து வருவதை கண்டான் என்று நாம் கண்டறிகிறோம். வேதமோ இங்கே அது உஷ்ணமான நாளாக இருந்தது என்றே கூறியுள்ளது. கிட்டத்தட்ட மதியான வேளையாக இருந்திருக்க வேண்டும். இந்த புருஷர் நடந்து வந்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களில் இருவர் சோதோமிற்கு சென்று விட்டனர் என்று நாம் அறிகிறோம். நாம் அதன் பேரில் அன்று இரவு பேசினோம் என்று நான் நினைக்கிறேன். அவர்களில் ஒருவர் ஆபிரகாமோடு தரித்திருந்தார். இந்த மனிதன், ஆபிரகாமோடு தரித்திருந்த அந்த மனிதன் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். ஒருவர் அவருடைய விசேஷ குணத்தினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். அது ஏலோகிம் என்பவராய் இருந்தார். ஏலோகிம் வேதத்தில் உள்ள முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் என்பதாகும். இப்பொழுது வேத பண்டிதர்களாகிய நீங்கள் எவருமே அந்த வார்த்தை அங்கே தேவன் என்பது எபிரேய பாஷையில் ஏலோகம் என்று பொருள்படுகிறது என்பதை அறிவீர்கள். அதன் பொருள் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், தன்னில் தானே ஜீவிப்பவர் என்பதாகும். எவரிடத்தில் இருந்தும் எந்த உதவியும் தேவைப்படுகிறது இல்லை. எவருடைய வியாக்கியானமும் தேவையில்லை. அவருடைய சொந்த வியாக்கியானமே அது செய்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாய், சர்வ வியாபியாய், சகலமும் அறிந்தவராய், சர்வ வல்லமையும் படைத்தவராய் இருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் அங்கிருந்தார். இப்பொழுது ஆபிரகாம் வார்த்தையை பற்றியிருந்த இந்த கோத்திரப்பிதா இந்த நபரை நோக்கி பார்த்தார். இந்த நபரோ தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அப்பொழுது அவர், உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவனோ, அவள் உமக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள் என்று கூறினான். அப்பொழுது அவர், ஒரு உற்பத கால திட்டத்தில் நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். அப்பொழுது நான் உனக்கு வாக்கு பண்ணின இந்த குழந்தையை நீ பெற்றுக் கொள்வாய் என்றார். சாராளோ அதை குறித்து நகைத்தாள். அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த ஒருவர், அவருக்கு பின்னே கூடாரத்தில் இருந்த சாராள் என்ன கூறினாள் என்பதை ஆபிரகாமிடத்தில் கூறினார். இப்பொழுது ஆதியாகமத்தில் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஆபிரகாம் இந்த மனிதன் தன்னை அடையாளம் காட்டிய பிறகு அப்பொழுது நாம் அதை கண்டறிகிறோம். அது என்னவா இருந்தது? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. இது அந்த மனிதன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அங்கே தேசத்திலே அவனை தவிர வேறு தீர்க்கதரிசிகளே இல்லாதிருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்திருந்தது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். இங்கே வார்த்தை தீர்க்கதரிசி என்று வந்தது. அதே காரியம்தான் யோவான் ஸ்நானனோடும் இருந்தது. அப்பொழுது 400 வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் இல்லாமல் இருந்தனர். நான் நினைத்து பார்க்கிறேன், ஒருகால் வயோதிக வேத பண்டிதர் டேபிசிங்கை தினவு அமர்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பண்டைய மிஷனரியான பாப்டிஸ்ட் பிரசங்கியார், அவர் முன்பெல்லாம் என்னோடு வாதிடுவார். அப்பொழுது அவரோ, பில்லி, நீ இப்பொழுதோ ஒரு சிறு குழந்தையா இருக்கிறாய், எனவே நீ எனக்கு செவி கொடுக்கத்தான் வேண்டும் என்று கூறினார். அதற்கு நானோ, சரி சகோதரன் டேவிஸ் அவர்களே, நான் செவி கொடுத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் என்றேன். அவரோ, நீ பார், யோவான் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை, ஆனாலும் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர் ஞானஸ்தானம் பண்ணப்படாதிருந்தான், எனவே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க எவருமே பாத்திரமானா இருக்கவில்லை என்றார். அது ஒரு நல்ல பாப்டிஸ்ட் வேதசாஸ்திரமாய் உள்ளது. இங்கே இயேசு வந்தபோது அப்பொழுது கூறினார், யோவான், நானும் மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றார். அதற்கு அவரோ, இப்பொழுது இடம் கொடு என்றார். அவர் இப்பொழுது அவன் அவருக்கு இடம் கொடுத்த போது நீங்கள் பாருங்கள், அப்பொழுது யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அப்பொழுது வானங்கள் திறந்திருக்கவும் ஒரு புறாவின் ரூபத்தில் தேவன் அவர் மேல் இறங்குவதையும் அவன் கண்டான். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாக இருக்கிறேன் என்றார். ஆனால் வேத பண்டித டேவிஸ் அவர்களோடு உடன்படாமல் இருப்பதற்காக அல்ல, இல்லை, ஆனால் அவர் தவறாயிருந்தார். பாருங்கள், யோவான் தீர்க்கதரிசியாக இருந்தார். வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசி இடத்திற்கே வருகிறது. ஆகையால் வார்த்தை வம்சமானபடியால் அது எப்படியும் தீர்க்கதரிசி இடத்திற்கே வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் வார்த்தையை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்தார். அவனுடைய விசேஷ குணம் அதை அவனுக்கு அடையாளம் காட்டினது. இங்கே வார்த்தை வருகிறது. இப்பொழுது என்ன சம்பவித்தது? அவன் இயேசுவின் முகத்திற்கு நேராக நடந்து சென்ற உடனே, யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றார். இயேசு, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா ரீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக அமைகிறது, நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். யோவான் தீர்க்கதரிசியாக இருந்தான். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் பலியாயிருந்தார். அவர் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தார். பலியானது அது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார், இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா ரீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. எனவே யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அது இயேசு யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததா இருக்கவில்லை, யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்பொழுது இடங்கொடு. கவனியுங்கள், இங்கே ஆபிரகாம் இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தை உடையவனாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்தான். இப்பொழுது இங்கே வார்த்தை வருகிறது. அவர் அவரை ஆபிரகாம் என்று அழைத்தார். ஆபிராம் என்று அழைக்கவில்லை. அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அவனுடைய பெயர் ஆபிராம், ஆபிராம் என்பதாய் இருந்தது. இப்பொழுது அது ஆபிரகாம் என்பதாய் உள்ளது. அவனுடைய மனைவி சாரா என்பதாய் இருந்தது. இப்பொழுதோ அது சாராள் என்பதாகும். சாராய் என்றல்ல, சாராள். ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் ஆபிரகாம் அவரோ ஆபிரகாமே என்று அழைத்த போது இந்த மனிதன் தன்னை அடையாளம் காட்டினார். ஓஹோ என்னே ஆபிரகாம் எலோஹிம் என்றான். வார்த்தையும் தீர்க்கதரிசியும் ஒன்று சேர்ந்து இரண்டுமே விசேஷ குணங்களை அடையாளம் காட்டினர். எலோஹிம் அவர் உன் மனைவி சாராள் எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம் அவள் உமக்கு பின்னே உள்ள குடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அற்புதம் செய்து காட்டப்பட்டது. எலோஹிம் ஆபிரகாம் அவரை எல்லாவற்றுக்கும் போதுமானவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் என்று அழைத்தான். ஏசு கூறினார் அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் எலோஹிம் செய்த அதே காரியத்தை செய்தார். அது தேவனாய் இருக்கிற அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்பாக அவர் வெளிப்படும் போது இந்த காரியம் சோதோமில் இருந்தது போலவே இந்த காட்சி அமைப்பு மீண்டும் சம்பவிக்கும் என்றார். எலோஹிம் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவரே அதைத்தான் வேதம் கூறுகிறது. எலோஹிம் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறாரே எலோஹிம் தேவன் அவர் 40 வருடங்களாக நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறாரே. பாருங்கள் ஆபிரகாம் ஒரு அடையாளத்தை கண்டார். மற்றொரு அழைப்பு ஒரு அடையாளம் ஒரு அழைப்பு ஒரு அழைப்பு ஒரு அடையாளம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காக காத்திருந்தான். ஆனால் அவன் கண்ட கடைசி அடையாளம் கடைசி பிரசன்னமாகுதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வந்தடையும் முன் கடைசியான தேவனுடைய விஜயத்தில் எலோஹிம் மாம்ச சரீரத்தில் இருந்தார். அதன் பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார். ஆபிரகாமனுடைய வித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடையாளங்களை பரிசுத்த ஆவியின் பொழிவை அந்நிய பாஷையில் பேசுதலை தெய்வீக சுகமளித்தல் போன்றவற்றை கண்டிருக்கின்றனர். ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது எலோஹிம் ஆபிரகாமின் ராஜரீக வித்தினிடத்திற்கு திரும்பி வந்து அந்த நாளில் அவர் காண்பித்த அதே காரியத்தை காண்பிப்பார். ஆமென். எலோஹிம் அப்பொழுது அது இருந்தது போலவே அது தேவனுடைய விசேஷ குணமாயிருக்கும். இப்பொழுது கிறிஸ்து தேவனாய் இருந்ததால் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் நிறைவு பெறும் வரைக்கும் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார். இயேசு அதை லூக்கா 17 அதிகாரத்தில் கூறினார். சரி, நாம் விசுவாசித்து இந்த கடைசி நாட்களை காணும் போது இந்த காட்சி அமைப்பு மீண்டும் நிகழ்த்தி காட்டப்பட வேண்டியதாக உள்ளது. ஆகையால் எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் தம்மை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அடையாளம் காட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் மரித்தோரிலிருந்து எழுந்த தம்முடைய குமாரனின் உயிர்த்தெழுதலை அடையாளம் காட்டியுள்ளார் என்று உரைத்துள்ளது. அவருக்கு இருந்த அதே விசேஷ குணத்தை சபைக்கு அளிப்பதினால் சரியாக எபிரேயர் 13:8 உருவாக்குகிறது. அதிலிருந்து எந்த இறகுகளையுமே பிடுங்கி எடுக்க முடியாது. அது கழுகினுடைய இறகுகளாய் உள்ளன. அவைகள் இறுக்கமாக தரித்திருக்கின்றன. ஏனென்றால் அவைகள் வானத்துக்குரிய பறவைகளாகும். அவைகள் கழுகின் ஆகாரத்தையே போஷிக்கின்றன. இப்பொழுது நாமோ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றி இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பற்றினார். அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். அவர் இங்கே நமக்கு மத்தியில் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் அல்ல 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மாறாத இயேசுவாய் இருக்கிறார். இயேசு அல்லேலூயா உயிர்த்தெழுந்த தேவகுமாரனே. இயேசு ஒரு நாள் கூறினார், அவர் ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை தேடுகிறார், அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்றார். ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியார் உலகமானது இப்பொழுது உள்ளதை காட்டிலும் எப்பொழுது அதிக பொல்லாப்பாயும் அல்லது விபச்சாரத்தை உடையது மற்றும் தாறுமாறாக்கப்பட்டதுமாய் இருந்தது. யோனாவின் நாட்களில் இருந்தது போல யோனா இரவும் பகலும் 3 ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 பூமியின் இதயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியா ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. என்ன விதமான ஒரு அடையாளம்? ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளம். நாம் அதை 2000 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உடையவளாய் இருக்கிறோம். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் நமக்கு மத்தியிலே நேற்று இன்று என்று மாறாதவராய் தேவனுடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டு இந்த நாளில் அவர் செய்வதாக வாக்குப்பட்டினதில் உள்ள வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் வார்த்தையாயுள்ளது. இப்பொழுது அடுத்த காரியமோ அவருடைய குமாரனின் மூலம் அவருடைய அடையாளத்தை இந்த கடைசி நாளில் அந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா என்பதேயாகும். கவனியுங்கள், தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினிடத்தில் பேசினார். உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று உரைத்தது. இப்பொழுது கவனியுங்கள், அதுவே வார்த்தையாயுள்ளது. அது வார்த்தையாய் உள்ளது. அது தேவனாய் இருந்தது. அது மோசையாய் இருக்கவில்லை. அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்பதை மோசே எப்படி அறிவான்? ஆனால் தேவன் மோசையினுடாக பேசி இதை கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? சரி.
Now notice Jesus. Watch how his.
இப்பொழுது இயேசுவை கவனியுங்கள். அவருடைய விசேஷ குணங்கள், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை எப்படி உண்மை என்று அடையாளம் காட்டுகிறது என்பதை கவனியுங்கள். அவர் இரட்சகமாகவே அடையாளம் காட்டினார். மோசே கூறின விதமாகவே அவர் இருப்பார் என்ற இந்த விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். இன்றைக்கு உள்ளது போல அவர்களின் அநேகர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவரை காண விரும்பினர். ஓ, இவர் வேத பாண்டித்தத்தில் தத்துவ பட்டமற்றவராக இருக்கிறார், இன்னார் இன்னார், அவர் ஹார்ட்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்தவராக இருக்கிறார், அதாவது அவர் அந்த விதமான மகத்தான ஒரு பெரிய எங்கோ இடத்திலிருந்து படித்து வந்திருக்கிறார். அது தேவனுடைய அடையாளம் அல்ல, இல்லை இல்லை, அது குறித்த ஒரு காரியமும் இல்லை. தேவனை அடையாளம் காட்டுகிறதே வார்த்தையாகும், புரிகிறதா? இயேசு ஒரு பண்டிதராக இருக்கவில்லை, அவர் ஒரு ஆசாரியராகவும் இருக்கவில்லை, அவர் உலகத்திற்கு ஒரு ரபியாகவும் இருக்கவில்லை, அவர் உலகத்திற்கு ஒரு துரோகியாக கருதப்பட்டார். ஆனால் தேவன் அவர் மூலமாக தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். அது அவரை இம்மானுவேலாக்கியது, அதுவே அவருடைய அடையாளமாக இருந்தது. இப்பொழுது இங்கே தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினூடாக அவர் செய்வதாக, அவர் என்ன செய்வதாக கூறினாரோ அதையே இயேசு சரியாக செய்தார். இப்பொழுது அவர் பேதுருவை சந்தித்த போது, கவனியுங்கள், அன்று ஒரு இரவு நாம் அதை நாடக வடிவில் பார்த்தோம். அவர் பேதுருவை சந்தித்த போது அவருடைய பெயர் என்னவா இருந்தது என்பதை பேதுருவினிடத்தில் கூறினார். இந்த அடையாளம் பேதுருவுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பு பண்ணுவார் என்று வார்த்தை கூறியிருந்ததற்கான அவருடைய மேசியாவின் உரிமை கோரிக்கைகளை அடையாளம் காட்டினது. அப்பொழுது சிமோனாய் இருந்த பேதுரு வந்தபோது, அவர் இருந்த இடத்திற்கு வந்தபோது இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சிமோன், நீ யோனாவின் குமாரனாய் இருக்கிறாய் என்றார். அது மோசே வாக்கு பண்ணியிருந்த அந்த வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. அந்த அடையாளம் இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது என்பதை பேதுரு அடையாளம் கண்டுகொண்டார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கடைசி நாளுக்கான அபிஷேகம், அவர் சிமோனுக்கு அவருடைய பெயரை கூறினார் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் நாத்தான்வேல் இடத்தில் அவர் என்ன செய்திருந்தார் என்பதை கூறினார். நான் உன்னை கண்டபோது நீ மரத்தின் கீழ் இருந்தாய் என்றார். அதுவே அவர் மேசியாவ என்பதை அடையாளம் காட்டினது. அப்பொழுது அவன், நீர் தேவகுமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். அவர் மேசியாவா இருக்க வேண்டும் என்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழும்பு பண்ணுவார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயிடத்தில் அவள் என்னவா இருந்தாள் என்பதை அவர் அவளிடத்தில் கூறினார். அதுவே அவரை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக அடையாளம் காட்டினது. புரிகிறதா? அவருடைய விசேஷ குணம், அவருடைய விசேஷ குணங்கள் அடையாளம் காட்டப்பட்ட வார்த்தையாக இருந்தது. அவருடைய விசேஷ குணங்கள் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தன. ஆகையால் அது தேவன் கிறிஸ்துவுக்குள் அடையாளம் காட்டப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது அதை கவனியுங்கள், கவனியுங்கள், பேதுருவுக்கு அவர் பேதுருனுடைய பெயரை அழைத்ததினால் அவர் அவருக்கு அடையாளம் காட்டப்பட்டார். நாத்தான்வேல் என்ன செய்திருந்தார் என்பதை அவர் அவரிடத்தில் கூறினதன் மூலம் அவர் அவருக்கு அடையாளம் காட்டப்பட்டார். சமாரிய ஸ்திரீ யாரா இருந்தாள் என்று கூறினதன் மூலம் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். அவன் என்னவென்றும், அவன் யாரா இருந்தான் என்றும், அவன் என்ன செய்திருந்தான் என்றும், அவள் என்னவா இருந்தாள் என்றும் கூறினார். அவர் மேசியாவின் விசேஷ குணமா இருக்க வேண்டி இருந்த அவருடைய மேசியாவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினார். அந்த ஸ்திரீ அதே காரியத்தை கூறுகிறதை பாருங்கள். ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் உடையவராக இருக்கவில்லை. நாங்கள் ஏராளமான சபைகளை, ஏராளமான சண்டைகளையும், ஏராளமான ஸ்தாபன வித்தியாசங்களையும் உடையவராக இருந்து வருகிறோம். ஆனால் நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் உடையவராக இருக்கவில்லை. மேசியா வரும்போது இதுதான் அவரை அடையாளம் காட்டும் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினாள். அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நானே அவர் என்பதை குறித்து எந்த நிச்சயமற்றதும் இல்லை. அது அவரை அடையாளம் காட்டினது. பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்தில் அவர் கூறின வார்த்தை அவரை அடையாளம் காட்டினது. எப்படி? அவளுடைய விசுவாசம் அவரை தொட்ட போது, அவர் செய்ததன் மூலமே. அப்பொழுது அவரோ திரும்பி, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏதோ காரியம் சம்பவித்ததை அவர் அறிந்திருந்தார். அது இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது. அவள் அதை விசுவாசித்தாள். அவள், என்னால் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் அப்பொழுது நான் சொஸ்தமாவேன் என்று கூறினாள். ஆகையால் அவள் தொட்டவுடனே அவர் திரும்பி, இப்பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் எல்லோருமே அதை மறுதளித்தார்கள். ஆனால் அவருடைய மேசியாவின் விசேஷ குணம், ஆமே சபையே, நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் முடிக்கையில் கவனியுங்கள், அவள் அங்கே அவரை தொட்டாள். அங்கே ஆயிரக்கணக்கானோர் ஒரு கால அவரை தொட முயற்சித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பேதுருவும் கூட அவரை கடிந்து கொண்டு, எல்லோருமே உண்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றார். அதற்கு அவரோ, ஆம், ஆனால் யாரோ ஒருவர் என்னை வித்தியாசமாக தொட்டார் என்றார். அதுவே அந்த வித்தியாசமான அந்த விசுவாச தொடுதலாக இருந்தது. புரிகிறதா? அவர், யாரோ என்னை தொட்டார், அது ஒரு வித்தியாசமான தொடுதலாக இருந்தது. நான் பலவீனம் அடைந்துள்ளேன், பலன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது, வல்லமை என்னிடத்திலிருந்து சென்றுள்ளது என்றார். இப்பொழுது அவர் அங்கே நிற்கிறார். இப்பொழுது அவருடைய சொந்த சிஷ்யர்களும் கூட வேறு வார்த்தைகளில் கூறினார், நீ ஏதோ ஒரு குற்றவாளியான நபரை போல தென்படுகிறீர். காரணம், ஜனங்கள் ஒவ்வொருவரும் உண்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அவருடைய அடையாளத்தை இப்போது கவனியுங்கள். அவர் திரும்பி கூட்டத்தினுடாக நோக்கி பார்த்தார். அவர் அவளை சரியாக தரித்திருக்க கண்டார். அவளால் அதிக நேரம் மறைந்திருக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் அவளுடைய நிலையை அவளிடத்தில் கூறினார். மேலும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் கூறினார். அவள் இதன் மூலமே அறிந்து கொண்டார். அதாவது எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் உள்ளது என்று உரைக்கிறது. அவருடைய விசேஷ குணம் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார் என்று அவரை அடையாளம் காட்டுகிறது. ஆமென். இன்றிரவு அதே காரியம் அவரை இன்றிரவு நமக்கு மத்தியில் ஜீவிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேற்று மின்றும் என்று மாறாதவராக அடையாளம் காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது எபிரேயர் 13:8 உண்மையா இருக்கிறது போன்றே அவருடைய விசேஷ குணம் இன்றைக்கு அவரை அப்பொழுது அது அடையாளம் காட்டுகிறது போன்றே அதே முறையில் அவரை அடையாளம் காட்டும். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிளியப்பாவையும் மற்றவர்களையும் பாருங்கள். இயேசு அந்த அப்பத்தை பிட்டு, அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் அவரது செய்த விதமாகவே செய்து தம்மை அதே விதமாகவே அடையாளம் காட்டினார். அது அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. ஏனென்றால் அந்த விதமாக அவரது செய்தார். இப்பொழுது அவரோ இன்றிரவு இங்கே இருப்பாரானால் அவர் தம்மை எப்படி அடையாளம் காட்டுவார்? அவர் நேற்று செய்தது போலவே. ஏனென்றால் அவர் இன்றைக்கும் அதே விதமாக இருக்கிறார், என்றைக்கும் அதே விதமாக இருப்பார். அதுவே அடையாளமாய் உள்ளது.
Hebrews 4:14-15, he is now
எபிரேயர் 4:14-15, அதாவது அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் என்று கூறுகிறது.
He is our high priest right now.
அவர் இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய அடக்கத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய பரமேறுதலுக்கு பிறகு, ஆமே, அவர் இன்னமும் நேற்று இருந்து வந்து மாறாதவராய் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமே. அவர் அதை இங்கே விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் இப்பொழுதே இங்கே இருக்கிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய் நேற்று இருந்து வந்து மாறாதவராய் இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய விசேஷ குணங்கள் அவர் பூமியின் மேல் ஜீவித்த போல் அவர் இருந்த விதமாகவே அவரை தொடர்ந்து அடையாளம் காட்டுகிறது. அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இன்றிரவு இங்கே இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய விசேஷ குணங்கள் அவர் இன்னமும் உயிரோடு இருந்து கொண்டிருந்தார், அது எப்பொழுதும் செய்தது போல அவரை பின்தொடரும். நான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பற்றினார் என்பதற்கு இன்றிரவு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை நான் நீண்ட நேரம் பேசிவிட்டதை அறியவில்லை. நான் அந்த விதமாக நேரம் கடந்ததை குறித்து மறந்துவிட்டேன். நான் அதற்காக வருந்துகிறேன். நான் முடித்து விடுவேன். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, மகத்தான இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, ஒரு கால் நான் அளவுக்கு அதிகமாக பேசியிருக்கலாம். தேவனே, நான் அவ்வாறு பேசியிருந்தால் நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, நான் கூறினவற்றுக்காக என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. நீர் இங்கே உங்களுடைய வார்த்தையில் கூறியிருக்கிறதையே நான் அப்படியே கூறினேன். இப்பொழுது ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தை இடத்திலிருந்து வருவதாக கர்த்தாவே, அதை இங்குள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்களாக. நீர் இன்னமும் எங்களுடைய மகத்தான பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் காணும் போது இந்த சுகவீனமான சிறு கூட்ட ஜனங்கள் சுகமடைவார்களாக. கர்த்தாவே, இந்த அடுத்த சில நிமிடங்களில் நீர் இந்த செய்தியை மீண்டும் உண்மையாய் ஜீவிக்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் மூலமாக நான் கூறியுள்ளதற்கு உங்களுடைய விசேஷ குணம் நீர் நேற்று மின்னும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதையும் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதையும் அடையாளம் காட்டுவதாக. ஏனென்றால் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது அப்படியே சற்று நேரம் இருங்கள். நான் சற்று தாமதமாக்கிவிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறு ஜப வரிசைக்காக 15-20 நிமிடங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, அதாவது சரி, உங்களுக்கு நன்றி, நான் உங்களை 9 மணிக்கு அனுப்புவதாக வாக்களித்தேன். இப்பொழுது அந்த நேரத்திற்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அளித்தால் நான் துரிதமாக முடித்து விடுவேன். இன்றைக்கு என்ன எடுத்துட்ட ஜபாட்டைகளை அவர்கள் வெளியே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போமாக. ஓ என்ற எடுத்து உள்ளதா என்ன? நாம் அன்றொரு இரவு எங்கிருந்து துவங்கினோம்? ஒன்றா, ஒன்றில் இருந்தா? ஆம். அதன் பின்னர் நாம் கடந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் நானோ இன்றைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடாவில் என்ன கூறப்பட்டது என்பதை திருப்பி கேட்டுக் கொண்டிருந்தேன். அவைகளில் சில பிரெஞ்சு பெயர்கள். பரிசுத்த ஆவியானவர், அதாவது நான் அதை செய்யக்கூடிய ஒரே வழி அப்படியே காத்திருந்து பார்ப்பதாகும். பாருங்கள், சில சமயங்களில் நீங்கள் ஒரு தரிசனத்தை காணும் போது அது திரும்ப கூறி மொழிபெயர்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. அது வியாக்கியானிக்கப்படுகிறது. ஒரு தரிசனம், நீங்கள் ஒரு ஆட்டை காண்பது போல அது ரோமத்தை பொருட்படுத்தலாம். பாருங்கள், நீங்கள் அதை குறித்த மொழிபெயர்ப்பையும் கூட பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த தரிசனம் திருப்பி மொழிபெயர்க்கப்படுகிறது. என்னால் அந்த பிரெஞ்சு பெயர்களை உச்சரிக்க முடியாமல் போனதை நான் கடந்த இரவு கவனித்தேன். நான் அதை எடுத்து கூட்டி கூற வேண்டியதாக இருந்தது. ஆப்பிரிக்காவில் சுற்றிலும் உள்ள அந்த நாகரிகமற்ற படிப்பறிவு இல்லாத மெய்ப்பர்கள், அஞ்ஞானிகள் மற்றும் காரியங்கள், அவர்களுடைய பெயர் ஒவ்வொரு எழுத்தாக கூற வேண்டும். அவர்கள் யாராய் இருந்தனர் என்று அவர்களிடம் கூறி அவர்களுடைய மொழியில் அதை சரியாக எடுத்து கூட்டி கூற வேண்டியதாக இருந்தது. நீங்கள் அதை எடுத்து கூட்டி கூறினவுடனே அது என்னவா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் பாருங்கள், ஆனால் அவரோ எல்லா மொழிகளையும் அறிந்திருக்கிறார். அவர் நித்திய தேவனாயிருக்கிறார். நாம் இன்றிரவு ஓ என்ற எழுத்திலுள்ள எண் 75 துவங்கி 100 வரை அழைப்போமாக. ஓதானே, அதைத்தானே அவர் கூறினார். ஓ என்ற எழுத்து. ஆம் சரி, ஜெப அட்டை எண் 75 வைத்திருக்கிறது யார்? நாம் அதை பார்ப்போமாக. ஓ என்ற எழுத்திலுள்ள ஜெப அட்டை ஓ 75 என்ற எண்ணை வைத்திருப்பவர் யார் அதை வைத்திருந்தாலும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஓ என்பது சரி சரி, இங்கு வாருங்கள். 75, 80, 85, 90, 95, 100 நீங்கள் விரும்பினால் இந்த படியாக வாருங்கள். சரி, அது சரியாக உடனே இங்கிருந்து வரிசைப்படுத்துங்கள். ஏனென்றால் நமக்கோ நேரம் இல்லை. நீங்கள் அந்த வரிசையை ஏற்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜபாட்டையை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவருடைய ஜபாட்டையையும் நோக்கி பாருங்கள். யாராவது குணமாக இருந்தால் அவர்களை இங்கே ஜப வரிசை கணித்து பாருங்கள். அவர்கள் ஓ என்ற எழுத்திலுள்ள ஜபாட்டையை வைத்திருந்தால், ஓ என்ற எழுத்தில் 75 உள்ள ஜபாட்டையை வைத்திருந்தால், நீங்கள் விரும்பினால் 75 வரை இங்கு வரிசைப்படுத்துங்கள். மாடியின் முகப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இறங்கி வாருங்கள். நீங்கள் விரும்பினால் நேரத்தை மிச்சப்படுத்த முடிந்த அளவு துரிதமாக வரிசை கண்டைக்கு வாருங்கள். இப்பொழுது இங்கே உள்ள மற்றவர்கள் ஒரு ஜபாட்டையை வைத்திராதவர்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு ஜபாட்டையை வைத்திருக்கவில்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது பிரதான ஆசாரியரை குறித்து பேசப் போகிறேன். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் யெகோவாயீரே, கர்த்தரால் அருளப்பட்ட பலி. அவர் யெகோவா ரப்பா, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். நீங்களே விசுவாசிக்கிறீர்களா? அவர் யெகோவா மனாசே, ஒரு பரிசையும் ஒரு கிடகமும் நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார். அவர் இன்னமும் அவ்வாறே இருக்கிறார். அந்த எல்லா மீட்பின் நாமங்களும் இயேசுவுக்கு உபயோகிக்கப்பட்டன என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாகவே அவர் அவரெல்லாம் இருக்க வேண்டியவராய் இருந்தார். காரணம், அவைகள் பிரிக்க முடியாதவைகளாய் உள்ளன. ஆகையால் அவர் அவைகள் எல்லாவற்றையும் உடையவராய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் இன்னமும் யெகோவா இறைவாக இருக்கிறார். அவர் யெகோவா ரப்பாவாக இருக்கிறார். அவர் யெகோவா இறைவாக இருப்பாரானால் அவர் யெகோவா இறைவாக ரட்சிப்பிற்காக கர்த்தரால் அருளப்பட்ட பலியாக இருக்கிறார். அதன் பின்னர் அவர் யெகோவா ரப்பாவாக, அதாவது நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சுகமளித்தல் தேவனால் மாத்திரமே உண்டாக முடியும். சரி, ஜனங்கள் வரிசையில் வருகையில் அவர்கள் யார் என்றும் அவர்கள் என்னவா இருக்கிறார் என்றும் பார்ப்பதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் இப்பொழுது அங்கே வெளியில் உள்ள நீங்கள் எல்லோரும் நான் உங்களை அறிய என்பதை அறிந்துள்ளவர்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்தி, எனக்கு தேவனிடத்தில் ஒரு தேவை உண்டு. ஆனால் சகோதரன் பிரணாம், நீர் என்னை அறிந்திருக்கவில்லை. ஆனால் எனக்கோ தேவனிடத்தில் ஒரு தேவை உண்டு. நான் என்னுடைய கரத்தை உயர்த்தப் போகிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருந்தால் நலமாயிருக்கும். கவனியுங்கள், கவனமாயிருங்கள், அமைதியாயிருங்கள். இப்பொழுது நான் அமைதியா இருங்கள் என்று கூறும் போது அமைதியா இருப்பதை நான் பொருட்படுத்தி கூறவில்லை. கர்த்தர் இந்த காரியத்தையாவது செய்தால் நீங்கள் கர்த்தரை துதிக்க விரும்பினால் அதுவே ஆராதனை. அப்பொழுது நான் என்ன கூறுகிறேன் என்றால், அப்படியே சுற்றி ஓடுவது, எழுந்திருப்பது, அது பயபக்தியற்ற தன்மையா இருப்பதை நீங்களே அறிவீர்கள். புரிகிறதா? பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வெட்கி ஒதுங்கும், மிகவும் வெட்கி விலகிவிடும் சுவாமம் உள்ளவராயிருக்கிறார். புரிகிறதா? அதை போன்ற ஏதாவது காரியம் சம்பவித்தால் அவர் என்னை விட்டு சென்று விடுகிறார். அதன் பின்னர் நான் மீண்டும் அவர் என்னென்றை வர போராட வேண்டும். பாருங்கள், ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்குமே. அவருடைய முதல் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய்தால் அப்பொழுது உத்தமமாயிருந்தால் அந்த ஜபத்திற்கு முன்னால் ஒன்றுமே நிற்காது. அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது உண்மை. அது இதுவரை தவறி போனதை நான் கண்டதே இல்லை. அது தவறி போகாது. அது தேவனாய் உள்ளது. இப்பொழுது நாம் ஜபவரிசையை துரிதமாக அமைத்து ஆரம்பிப்போம். அதனால் ஜனங்களின் நிமித்தமாக நாம் முடிந்த அளவு அதிகம் பேருக்கு ஜபிக்கலாம். ஆனால் ஜபட்டைகளை வைத்துள்ள நீங்கள் இன்றளவு அழைக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய அட்டையை அப்படியே வைத்திருங்கள். நாங்கள் உங்களை அழைக்கப் போகிறோம். சரி, இப்பொழுது அங்கே ஜபாட்டைகள் இல்லாமல் வெளியில் இருக்கிற நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வெளியே உள்ள நீங்கள் ஜபாட்டைகளை வைத்திருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும், அவர் எபிரேயர் 4 கூறப்பட்டுள்ளபடி இங்கு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் அவ்வாறே தொடர்ந்து இருக்கிறாரா என்று பாருங்கள். அவர் சோதோமின் நாட்களில் செய்தது போல யெகோவா தம்மை தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரா என்று பாருங்கள். சரி சரி ஐயா, இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். இப்பொழுது உண்மையாகவே பயபக்தியா இருப்போம். இப்பொழுது எவரேனும் கூற முடிந்த வார்த்தைகளை பார்க்கலாம். தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தையே போதுமானது என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது இந்த மனிதன் இங்கு இருக்கிறார். நான் அவரை அறியேன், நான் இருக்கிறேன். அதாவது நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராய் இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் அந்நியர் தானே? நீர் ஒரு அந்நியராய் இருக்கிறீர்கள். என்ற ஒரு நாள் நாம் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிவோம். மனிதன் என்ற காரணத்தால் நாம் அங்கே சந்திக்க வேண்டும். இது நம்முடைய முதல் முறையான சந்திப்பாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் இங்கு வந்திருந்தால், நீங்கள் சுகமாய் இருந்தால் எனக்கு தெரியாது, அது வேற ஏதோ ஒரு காரியமாய் இருக்கலாம். பாருங்கள், ஆனால் நான் உங்கள் மேல் கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போய் சுகமடையுங்கள் என்று கூறினால் நலமாயிருக்கும். சரி, உங்களால் அதை நம்பக்கூடும். ஆனால் உங்களோடு உள்ள கோளாறு என்ன என்பதை அவர் கூறுவாரேயானால் என்னவாகும்? இப்பொழுது பாருங்கள், அது வித்தியாசமானது. அப்பொழுது அது அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அது என்னுடைய விசேஷ குணமாக இருக்காது. நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், எனக்கு அவரை குறித்து ஒன்றுமே தெரியாது. நான் அவரிடத்தில் எனக்கு உங்களை தெரியாது என்று அவரிடத்தில் கூறுவேன், அவருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அது என்ன செய்யும்? அது நேற்று மின்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் விசேஷ தன்மையை அடையாளம் காட்டும். அது நானாக இருக்க முடியாது, நானாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நான் இந்த மனிதனை அறியேன், நான் என் கரத்தை உயர்த்துவேன். இங்கே வார்த்தை உள்ளது, புரிகிறதா? எனக்கு அவரை தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணம். இயேசு மரபரோ இங்கே நின்று கொண்டிருக்க இவர் சுகவீனமாக இருந்தார். அப்பொழுது இவர் கர்த்தராக இயேசுவை என்னை குணப்படுத்தும் என்று கூறினால் அப்பொழுது இயேசு அவருக்கு என்ன கூறுவார்? நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்பார். சரிதாரே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தடும்புகளால் குணமானீர்கள். நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய எல்லா மீட்பும் கல்வாரியில் தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று. அங்கிருந்தே அது முடிவு பெற்ற கிரியை விசுவாசிக்கும்படியான விசுவாசமாய் உள்ளது. சரியா? சரி, இப்பொழுது இயேசு உயிரோடு இருப்பாரானால் நான் அவருடைய வார்த்தை குறித்து பேசியிருக்கிறேன், அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த எளிமைக்கு திரும்பி விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் அந்த இரவு என்னை சந்தித்த போது அவருடைய இருதயத்தின் ரகசியங்களை நீ அறிந்து கொள்வதும் கூட ஒரு இடத்தில் நிறைவேறும். கரம் பிடித்து வியாதியை கண்டறியும் முதல் அடையாளத்தை அவர் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இந்த ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். புரிகிறதா? அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது ரத்தமான பூமியை சபிக்கிறது என்றார். மோசேயின் காலத்தில் அது செய்தது போலவே இருக்கும். அந்த இரண்டு அடையாளங்களையும் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது பூமியின் மேல் ரத்தம் ஊற்றப்படும். பாருங்கள், பூமியின் மேல் தண்ணீரை ஊற்று, அது ரத்தமாகும். இப்பொழுதோ அதை கண்டறிகிறோம். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை என்னால் அப்படியே காணக்கூடுமானால் அப்பொழுது அது உங்களை திருப்திப்படுத்தி விசுவாசிக்க செய்யும். அது அவ்வாறு செய்யுமா? அது நான் பேசிக் கொண்டிருக்கிற நபரான இயேசு கிறிஸ்துவை குறித்து விசேஷ குணமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே அறிவீர்கள். அந்த மனிதனை நான் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் பின்னால் செல்கிறார். அவர் நிழலிடப்பட்டிருக்கிறார். அந்த மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய மருந்து என்ற ஒரு காரியம் இல்லை. அவர் மறித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார், அது உண்மை. அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அந்த அறுவை சிகிச்சை ஒரு பெருஞ்சுரப்பி சம்பந்தமான அறுவை சிகிச்சை ஆகும். அது புற்றுநோய் ஆகிவிட்டது. அந்த புற்றுநோய் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் மாத்திரமே அவரை குணப்படுத்த முடியும். ஆனால் பாருங்கள் ஐயா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அந்த பிசாசு அந்த மருத்துவருடைய கத்திக்கு மறைந்திருக்கலாம், ஆனால் அவனால் தேவனிடத்திலிருந்து மறைய முடியாது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் அந்த காரியம் அவரிடத்திலிருந்து நீங்கி அந்த மனிதன் ஜீவிக்கும்படி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதற்கு ஜெபிக்கிறேன். வேறொன்றுமே இல்லை, பலவீனம் அடைந்துள்ளார். சரி, நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்திக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மனிதன் என்ற முறையில் நான் உங்களை அறியேன். ஒருவேளை ஒரு ஸ்திரீ என்ற முறையில் நீங்களும் என்னை அறியீர்கள். நீங்கள் என் பெயரை அல்லது புகைப்படத்தை அல்லது அது போன்றவற்றை கண்டது அல்ல. ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். அதுவே நம்முடைய விசேஷ குணங்கள். நாம் ஒருவருக்கு ஒருவருடைய விசேஷ குணத்தை அறியோம். ஆனால் கிறிஸ்துவின் விசேஷ குணம், அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை இந்நாளுக்காக வாக்களிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை குறித்து நான் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள். ஆகையால் அவருடைய விசேஷ குணங்கள் அவரை இங்கே அடையாளம் காட்டட்டும். நான் அவரை அடையாளம் காட்டுவதல்ல, நான் உங்களை அறியேன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? நம்முடைய சபை அதை புரிந்து கொள்கிறதா? புரிகிறதா? நான் ஒரு மனிதன், நான் உங்களுடைய சகோதரன். கிணச்சந்த இருந்த ஸ்திரீனிடத்தில் தவறாயிருந்த ஒரு காரியத்தை கூறியது போல உங்களோடு ஒரு காரியம் தவறாய் உள்ளது என்றோ அல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் இங்கு எதற்காக இருக்கிறீர்கள் என்றோ கூறுவதாகும். தேவரே அதனுடைய நியாயாதிபதியாக இருக்கட்டும். நீங்கள் இரத்த சுவை நிலைமையினால் அவதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உண்மை இல்லையா? நான் தொடர்ந்து அதை உணர்கிறேன். அதாவது நான் அதை யூகித்துக் கூறினேன் என்று யாரோ ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் அதை யூகிக்கவில்லை, இல்லை. எப்பொழுதாவது ஒருமுறை நான் அது யாரோ ஒருவர் என்பதை உணர்கிறேன். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சிந்தனைகளை மறைக்க முடியாது. இப்பொழுது அதை குறித்த காரியமோ உண்மையாகவே இரண்டு மோசமான சந்தேகக்காரர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். பார்த்தீர்களா? ஆகையால் இப்பொழுது என்னால் உங்களுடைய பெயரையும் கூட அழைக்க முடியும் என்பது நினைவிருக்கட்டும். தேவனால் அதை கூட முடியும். ஆகையால் நீங்கள் அவ்வாறு சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். பெண்மணியே, இங்கே பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன கூறினார் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதுவே அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. ஆம், அது ரத்த சோகை நிலைமை, ரத்தம், தண்ணீர். இப்பொழுது இங்கே ஒரு காரியம் உள்ளது. இது யூகித்தல் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று பாருங்கள். இங்கு நீ வைத்துள்ள ஒரு குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அது உண்மை. அது அதனுடைய தொண்டையில் உள்ளது. உள்நாக்கு சதை வளர்ச்சி, மூக்கடி சுரப்பு வீக்கம், அது ஒரு அறுவை சிகிச்சைக்காக உள்ளது இல்லையா? அந்த கைக்குட்டையை கொண்டு போய் அதன் மேல் வைத்து விசுவாசி, சந்தேகப்படாது. அதற்கு அறுவை சிகிச்சையே தேவைப்படாது. இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இங்குள்ள இந்த ஸ்திரீக்கான காரியம் என்னவெனில், அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பயமடைந்திருக்கிறீர்கள். பிறக்கும் போது உடலில் காணப்படும் தனிப்பட்ட ஒரு அடையாளம் புற்றுநோயாக மாறியுள்ளது என்பதற்காக நீங்கள் பயமடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது போய் விசுவாசியுங்கள், அது அந்த விதமாக இருக்காது. போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். விசேஷ குணங்கள் என்னுடையதல்ல, அவருடையது. நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கின்றீர்களா? அது ஒவ்வொருவரையும் விசுவாசிக்க செய்ய வேண்டும். இப்பொழுது நான் உங்களை அறியேன், நான் உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? எனக்கு உங்களை தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கும் என்னை தெரியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆவி என்னுடைய ஆவியா இருக்க முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? காரணம், நான் ஒரு மனிதனாக இருக்கிறபடியால் நான் உங்களை அறியேன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற வார்த்தையாய் உள்ளது. நீங்கள் மிகவும் சுகவீனமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை இருந்தது, அது கருப்பையில் இருந்தது. அந்த கருப்பையில் புற்றுநோய் இருந்தது. நீங்கள் போய் ஏதோ ஒரு விதமான ஒரு சிகிச்சையை எடுத்துக் கொண்டீர்கள். அது ஒரு கதிரியக்க சிகிச்சையாயிருந்தது. அந்த சிகிச்சை செய்த ஒரே காரியம் அந்த புற்றுநோயினை உங்களுக்குள் முழுவதுமாக சிதறி பரவ செய்து விட்டது. தேவன் உங்களை குணப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மறித்து போவீர்கள். அது உண்மை. அவர் உங்களை குணமாக்குவார் என்று இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? மருத்துவரிடத்திலிருந்து மறைந்திருந்த அந்த பிசாசை பரலோகத்தின் தேவன் தாமே கடிந்து கொள்வாராக. அவர் கதிரியக்கத்திலிருந்து மறைந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவியிடத்திலிருந்து மறைந்திருக்க முடியாது. சகோதரியே, போய் இப்பொழுது அவரை விசுவாசியுங்கள். சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். தேவனால் அந்த காசநோயின் நிலைமையிலிருந்து குணப்படுத்த முடியும் என்றும் உங்களை குணப்படுத்த முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய பாதையில் கலிகிருந்து கொண்டே சென்று கொண்டு, கர்த்தாவே உமக்கு நன்றி, என்னுடைய காசநோய் முற்று பெற்று விட்டது என்று கூறுங்கள். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் நரம்புணர்வு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட காலமாகவே நரம்புணர்வு பாதிப்படைந்தவராக இருந்து வருகிறீர்கள். அங்கே அது உங்களுடைய வயிற்றில் ஒரு சீழ்வடியும் உண்டாக காரணமாக இருந்தது. அதுவே உங்களுடைய வயிற்றில் உங்களுக்கு தொல்லையை உண்டாக்குகிறது. நீங்கள் விரும்புவது என்னவெனில், நீங்கள் உங்களுடைய இரவு உணவனை புசிக்க விரும்புகின்றீர்களா? நீங்களோ நான் என்ன செய்யும்படி உங்களுக்கு கூறினாலும் நீங்கள் அதை செய்வீர்களா? கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் போய் புசியுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு வலிமையான அருமையான வாலிப பெண்மணியை போன்றிருப்பதாக காணப்படுகின்றீர்கள். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய விசேஷ குணம் இங்கே இருக்கக்கூடும் என்றும், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்ற இந்த நாளின் வாக்குத்தமான வார்த்தை தாமே இங்கு உள்ளது என்பதையும் கூட நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்னால் சுகப்படுத்த முடியாது. அவர் அதை ஏற்கனவே செய்துள்ளார். ஆனால் அவருடைய விசேஷ குணம் அவரை காட்சிக்குரியதாக்கி உங்களோடு உள்ள கோளாறு என்ன என்பதையும் கூற முடியும். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை, ஸ்திரீகளுக்கான தொல்லை உள்ளது. தேவன் அதை இப்பொழுதே குணப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் செல்லுங்கள். அது உங்களை இனிமேல் தொந்தரவு செய்யாது. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் இடத்தில் கூறினால் அது இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய முதுகில் உள்ளது, அது இனிமேல் இருக்காது. போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். பாருங்கள் பெண்மணியே, உங்களுக்கும் கூட வயிற்று தொல்லை உண்டு. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து போய் உங்களுடைய இரவாகாரத்தை புசியுங்கள். அதை குறித்து மறந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். பாருங்கள், உங்களுடைய தொல்லையோ உங்களுடைய ரத்தத்தில் உள்ளது. நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி. தேவன் உங்களை குணமாக்குவார் என்றும் அதிலிருந்து உங்களை சுகப்படுத்துவார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் சென்று கொண்டே கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அவர் உங்களை சுகப்படுத்துகிறார். போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். வாருங்கள், உங்களுடைய முதுகு, தேவன் உங்களுடைய முதுகை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் கலிகுந்து கொண்டே சென்று கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். உங்களுக்கும் கூட உங்களுடைய முதுகில் ஏதோ ஒரு கோளாறு இருந்தது, அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் குணமடைந்து விட்டேன் என்று கூறுங்கள். அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுக்கும் கூட முதுகு தொல்லை இருந்தது, அதை குறித்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுடைய பாதையிலே செல்லுங்கள், சுகமடைவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார் என்று விசுவாசியுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். சரி, நான் உங்களிடத்தில் எந்த காரியத்தையும் கூறவில்லை என்றாலும் என்னமாகும்? அப்படியே அருகில் கடந்து சென்று அவள் மேல் கரங்களை வைத்தால் அவள் சுகமடைவாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன கோளாறு என்று அவர்கள் காண்கிறார்கள். அவள் சுகமடைவாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே வாருங்கள், நான் இந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடும் சிரத்தோடு எதிர்க்கிறேன். தேவனுடைய வல்லமை இந்த குழந்தையை சுகப்படுத்துவதாக. ஆமே. சந்தேகப்படாதே, சந்தேகமே படாதே, அவள் குணமடைவாள். உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசி. தேவன் உங்களை குணமாக்கவில்லை என்றால் நீங்கள் எங்காவது ஒரு நாள் மூட்டுவிக்கத்தினால் ஒரு ஊன்றுகோலோடு இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய மூட்டுவிக்கத்தை குணப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் போய் கர்த்தாவே உமக்கு நன்றி, நானும் விசுவாசிப்பேன், நீர் என்னை சுகப்படுத்தும் என்று கூறுங்கள். சரி, இப்பொழுது வாருங்கள், அது உண்மையாகவே உங்களுடைய வயதினருக்கு உண்டாகும். நீங்கள் உண்மையாகவே நரம்புணர்வு பாதிப்படைந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே மாலை மயங்கும் வேளையில் நரம்பு தளர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் பணிபுரியும் போது மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போதும் நீங்கள் உண்மையாகவே நரம்பு தளர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் அது இனி ஒருபோதும் உங்களை பாதிக்காது. உங்களுடைய பாதையில் சென்று கொண்டே கர்த்தராக இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். ஐயா, வாருங்கள், தேவன் இருதய கோளாறை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் குணமாகுமா? அப்படியே தொடர்ந்து முன் சென்று கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் எலும்புக்கு நோயை சுகப்படுத்தி அதிலிருந்து கூட குணமாக்குகிறார். ஐயா, நீங்கள் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, உங்களுடைய விதியில் கலிகிருந்து கொண்டே சென்று கர்த்தராக இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள்.
Some of you in the audience now believe.
அங்கே உள்ளவங்களை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கூட்டத்தாரை குறித்து எப்படி? இப்பொழுது கூட்டத்தில் உள்ள உங்களில் சிலர் விசுவாசிக்கிறீர்கள். இந்த மனிதரோ இங்கே மார்பு செடியோடு அமர்ந்திருக்கிறார். தேவன் மார்பு செடி தொல்லையை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அங்கே அவருக்கு பின்னால் சரியாக உயர் ரத்த அழுத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை தேவன் குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, அது உங்களை விட்டு போய்விட்டது. எனக்கு அவர் தெரியாது. அவரை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. ஐயா, உங்களுடைய தசைகளில் நரம்பு பிடிப்புகள், நரம்பு தளர்ச்சியோடு தசைகள் நரம்பு பிடிப்புகள் உள்ளன என்பதை நீர் நம்புகிறீரா? தேவன் அதை குணப்படுத்துவார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, உங்களுடைய மனைவி அங்கே அமர்ந்திருக்கிறார். அவள் எலும்பு உட்புற தொலைகினால் அவதியுறுகிறார். சகோதரியே, அதுவும் கூட உங்களை விட்டு செல்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே நமக்கு பின்னாக சரியாக அமர்ந்துள்ள பெண்மணி நரம்பு தளர்ச்சி அடைந்திருக்கிறாள். பெண்மணியே, தேவன் உங்களுடைய நரம்பு தளர்ச்சியை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே ஒரு பெண்மணி ஒரு சிறு மேற்சட்டையோடு, மேலே சிவப்பு மேற்சட்டையோடு இங்கே இருக்கிறாள். அவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் கூட எலும்பு உட்புற தொல்லை உள்ளது. தேவன் உங்களுடைய எலும்பு உட்புற தொல்லையை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணங்கள் இன்று நம்ம பக்கத்தில் இருக்கின்றன என்று விசுவாசிக்கிறவர்கள் எவரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ள இங்குள்ள யாவரும் எழும்பிருங்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். எழும்பிருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய நாற்காலிகளில் இருந்து எழும்பிருங்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார். நான் அவரை தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் உங்களிடம் அளிக்கிறேன்.